نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்திருக்கிற பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை கேட்க, புரிந்து கொள்ள, அதை மனதிலே நிரப்பி வாழ்க்கையில் செயல் புரிவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதா. ரப்பை, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்கிற வாய்ப்பை தந்தாய். இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பை எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது எந்த கடனும் இல்லாதவர்களாக, எங்களுடைய வேலைகளை நாங்களே செய்யக்கூடியவர்களாக, ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிபவர்களாக ஆக்கி தருவோம். யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தையாக உயர்ந்த களிமாவை ஒழிந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நசீபுள்ளவர்களோடு யா அல்லாஹ் எங்களுடைய பெயர்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மன்னரை வாழ்க்கையை சுபிட்சமான ஒரு வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் யா அல்லாஹ் பெருமானாருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களுடைய பெயர்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுகதாக்களோடும் அண்மித்திருக்கிற பாக்கியமிக்க மக்களில் யா அல்லாஹ் எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிச்சிலங்களை எங்களுடைய சந்ததிகளை இஸ்லாத்தின் மீது நிலைத்திருக்க செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்திலே வாழுகிற இளைஞர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இளம் பெண்களை சாலிஹாத்துகளாகவும் தங்களுடைய கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் யா அல்லாஹ், யாருக்கும் எந்த சிரமமும் தராதவர்களாகவும், கடனற்ற வாழ்க்கையை கொண்டவர்களாகவும், ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற்றவர்களாகவும் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அது போன்ற அந்த நல்ல நல்லடியார்களுடைய பெயர்களோடு எங்களுடைய பெயர்களையும் யா அல்லாஹ் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை நீ பொருந்திக் கொண்டு கியாமத்து நாள் வரை இந்த மஜ்லிஸ் தொடர்ந்து இதே போன்று உலகத்தினுடைய பல்வேறு இடங்களில் உன்னுடைய வார்த்தையை கேட்பதற்கென்றே நடக்கக்கூடிய நல்ல அமைப்பை யா அல்லாஹ் நீ ஏற்படுத்தி தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினின் விளக்கவுரைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடராக கடந்த வாரங்களிலே சில செய்திகளை, கியாமத்து அடிப்படையான சில செய்திகளை நாம் பார்த்தோம். எந்த செய்தியை குறித்து அல்லாஹு தஆலா இந்த சூரா யாசினுடைய ஜூஸாக ஆக்கி தந்திருக்கிறானோ, இந்த சூரா யாசினுடைய முக்கியமான நோக்கமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த கியாமத்து நாளை குறித்து அல்லாஹு தஆலா பேசினான். கடைசியாக நாம் இப்போது இருக்கிற இந்த இடம் மொத்த சூராவினுடைய சுருக்கத்தை அல்லாஹ் இதிலே கொண்டு வந்து சேர்ப்பிக்கிறார். எதை எதையெல்லாம் இதுவரை படித்தோமோ அதனுடைய கன்க்ளூஷன், முழு சூராவினுடைய ஜூஸ். எப்படி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சூரா ஃபாத்திஹா இருக்கிறதே முழு குர்ஆனினுடைய ஜூஸ். சூரா ஃபாத்திஹாவினுடைய அடிப்படையில் முழு குர்ஆனையும் உங்களால் பார்வை செய்து கொள்ள முடியும். சூரா ஃபாத்திஹாவினுடைய முதல் வசனமாக இருக்கிற பா பிஸ்மில்லா இருக்கிறதே அதிலே சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சார் இருக்கிறது. பெருமானாருடைய வார்த்தை சொல்லிவிட்டு தான் பெருமானார் சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு, அதிலே ஒரு பெயர் சூரத்து ஷிஃபா, அது நோய் நிவாரணம் அளிக்கக்கூடியது. எப்படி முழு குரானும் இதய நோய்களையும் உடல் நோய்களையும் போக்குமோ அதுபோன்று அதனுடைய மொத்த வேலையும் சூரத்துல் ஃபாத்தியா செய்யும்னு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அந்த அடிப்படையில் இப்போ இந்த மொத்த படித்த சூராவினுடைய கடைசியாக அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை பெருமானாரை குறித்தும் மறுமையை குறித்தும் ரிசாலத்தை குறித்தும் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய மதிப்பு அதனுடைய வேல்யூவேஷனை குறித்தும் அதற்கு ஈடாக அதை கொண்டு நாம் மறுமையிலே அடைய போகிற அந்த ஹஷர் என்று சொல்லுகிற மறுமையினுடைய தலம் குறித்தும் பேசுகிறார். அதில் கடைசியாக நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம், ஒமா அல்லம்னா ஹுஷ்ஷாரோ ஒமா எம் பகையில் நாம் பெருமானாருக்கு கவிதைகளை சொல்லித்தரவில்லை, அதன் பக்கம் அவர்களுக்கு தேவையும் ஏற்படவில்லை என்ற அந்த செய்தியை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், இன் ஹுவ இல்லா திக்ரும் வ குர்ஆனும் முபீன், நாம் பெருமானாருக்கு கொடுத்ததெல்லாம் வேதமும் நினைவூட்டலுமான அந்த குர்ஆனைத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி இது முன்னாடி எல்லாத்துக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறத மாதிரி இந்த இடத்துல வமா எம்பகில அல்லாஹ் சொல்றான், பெருமானாருக்கு கவிதைகளை சொல்லித்தரவில்லை, அது அவருக்கு சூட்டபுளாகவும் இல்லை. ஹீ இஸ் நாட் ஃபிட் டு தட். எம்பகில அப்படின்னு சொன்னா ஹீ இஸ் நாட் ஃபிட் டு தட், அவர் அதற்கு சரியானவர் இல்லை அப்படிங்கிற வார்த்தையே ஒரு பிரயோகத்தை அல்லாஹ் இந்த இடத்துல செய்யறான். இதே எம்பகி அப்படிங்கக்கூடிய வார்த்தை சூரத்துல் யாசின்ல வேறொரு இடத்துல வருது. மொத்த இரண்டு இடங்களில் தான் எம்பகி என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறார். முதல் இடத்துல சொல்லும் போது அஷ்ஷம்சு தஜ்ரீலி முஸ்தகர்ரில்லஹ ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم للشمس ينبغي له. முதல்ல அல்லாஹ் சொல்றான், சூரா இது யா சூரா, சூரியன் இருக்கிறதே அது அதற்கென்று அதனுடைய பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதே மாதிரி சந்திரன் அதனுடைய தளத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இதை சொல்லிட்டு சொன்னா லஷம்சு எம்பகையில் அண்ட் துதிரிக்கல் கமர், அந்த சூரியன் அந்த நிலவை அடைந்து கொள்ள முடியாது, சூரியன் நிலவை பிடித்து விடாது. அதே மாதிரி ஒலல் லைலு சாபிக்குன் நகார், இரவு பகலை கடந்து விட முடியாது அப்படின்னு ஒரு சுன்னத் அல்லாஹ்வினுடைய நியதியை அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சொல்றான். சொல்லிவிட்டு லிட்ரரியா இலக்கிய ரீதியாக பார்த்தாலும் அறிவு ரீதியாக பார்த்தாலும் மொத்த யாசினுடைய சூறால ஒவ்வொரு வசனத்திற்கும் அடுத்தடுத்த வசனத்திற்கும் அல்லாஹு தஆலா தொடர்பு இந்த கடைசியில சொல்லிட்டு இந்த இடத்துல பெருமானாரை பற்றி சொல்லுகிற போது அவர்களுக்கு கவிதை தெரியாது, ஓமா எம் பகையில் ஓமா எம் பகையில் அது அவருக்கு தேவையும் இல்லை அப்படின்னு நல்லா சொல்றான். இப்போ இதற்கு விளக்கம் எழுதுகிற சில பெருமக்கள் எழுதுகிறார்கள், பெருமானாரை குறித்து அல்லாஹ் இந்த இடத்துல பேசிய செய்திருக்கிறதே ஏ ஐ ஓப்பனர், ஒரு புது டோர் அல்லாஹ் ஓபன் பண்றான். அன்னைக்கு இதை குறித்து சொல்லும் போது சொன்னேன், இதுவரை உலகத்தில் வந்த அத்துணை அறிவுகளுக்கும் அல்லாஹ் முற்றுப்புள்ளி வச்சுட்டான், இனி அந்த அறிவுகள் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். பெருமானாருக்கு கொடுக்க போகிற அறிவு ஒரு அறிவினுடைய தொடக்கம், ஏ நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்கிற வார்த்தையை அல்லாஹ் இந்த இடத்துல பயன்படுத்தினான். இதுக்கு முன்னாடி என்ன அறிவு இருந்தாலும் சரி நோ நீட், இன்றைக்கு புதிதாக நான் கொடுக்க போகிற அறிவு பெருமானார் சொல்லிட்டு அல்லாஹ் உடனே சொல்றான், ஒமா எம் பகையில், சூரியன் சந்திரனை அடைந்து கொள்ள முடியாது, சூரியனுக்கு என்று ஒரு மக்காம் உண்டு. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், பெருமானாரோடு வாழ்ந்த எத்தனையோ சஹாபாக்கள் கவிதைகளில் பெரும் புலவர்களாக இருந்தார்கள், கவிதைத்துவத்தால் உயர்ந்திருந்தார்கள், ஆனால் பெருமானாருக்கு அந்த குணம் இல்லை. எழுதி வைத்த கவிதைகளை சொல்லும் போது கூட சில நேரங்களிலே மாற்றி சொன்னார்கள். நம்ம அன்னைக்கு அந்த ஹதீஸ்ல பார்த்தோம், ஒரு தடவை பெருமானார் ஒரு கவிதையை கொஞ்சம் மாற்றி தப்பு தப்பா படிச்சாங்க, சபையில உள்ளவங்கலாம் கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மெதுவா வந்து ரசூல்லாவை தொட்டு, யார் ரசூல்லா, முன்னை பின்னே இருக்கிறது வார்த்தை கொஞ்சம் மாத்திக்கீங்கன்னு. நாங்க அப்ப அவங்களை பார்த்துட்டு பெருமானார் சிரிச்சாங்க, என்ன இதுல மாற்றம், இந்த வார்த்தையில் என்ன மாற்றம் வந்து கூட போகிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் இந்த ஆயத்தை அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நினைவுபடுத்தினாங்க அப்படின்னு வருது. இப்ப இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், பெருமானாருக்கு கவிதை தெரியாவிட்டாலும் பெருமானார் பெருமானார் தான். பெரிய செய்தி எல்லாம் சொல்றான், அவர்கள் ஞான சூரியன், எவ்வளவுதான் கவிதையால் மிகைத்திருந்தாலும் அவர்களை பின்துயர்ந்து வருகிற சஹாபாக்கள் நிலவுக்கு ஒப்பானவர்கள், சூரியனிலிருந்து வருகிற ஒளி நிலவை அடைந்தால்தான் அங்கே அறிவுகள் பெறப்படும் ஒரு பெரிய சுன்னத்தை எல்லாம் சொல்லித்தர்றான் பெருமானார். யார் ஏன்னா இந்த ரெண்டு ஆயத்துகளையும் ஒரே வசனத்தை ஒரே வார்த்தையை பிரயோகித்து ஒமா என்பதையில் பெருமானாருடைய இடத்தை எந்த காலத்திலும் யாரும் அடைந்து கொள்ள முடியாது. அது அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த. அதனால தான் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற போது நபியை விளக்கி சொல்லுகிற போது சிராஜம் முனீரா, சிராஜம் முனீரா, சூரியனுக்கு என்று எதையும் சார்ந்திருக்கிற ஒளி அல்ல, அது தன்னகத்தே உடைய ஒளி, அல்லாஹ் கொடுத்த அந்த லைட்டனிங். உலகத்திலே இருக்கிற மற்ற எல்லா பொருட்களும் நிலவை தொட்டு அதெல்லாம் சார்ந்திருக்கிற ஒளியை சார்ந்தது. நிலவுக்கு சூரியன் வந்துச்சுன்னா ஒளி கிடைக்கும், அது இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிடும். ஆனால் சூரியன் இருக்கிறதே அதனுடைய பிரகாசத்தை என்று துவங்கியதோ அது அல்லாஹ் முடிக்கிற நாள் வரை அது அப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பெருமானாருடைய மகாமை அவர்களுடைய அறிவு நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னி ஊத்தி டூ இல்மல் அவ்வலீன ஒலா ஃபஹ்ரா, பெருமானார் சொல்லுவார்கள், நான் முன் பின்னுண்டான சமூகத்தின் மொத்த அறிவையும் தரப்பட்டிருக்கிறேன். ஊத்தி தூ இல்மல் அவ்வலீன ஒல்லாகிறேன், இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். ஒலா ஃபஹ்ரா சொல்லிட்டு உடனே சொல்லுவாங்க, இதை கொண்டு பெருமை இல்லை, ஏன்னா இட்ஸ் நாட் மை செல்ஃப், இட் இஸ் கிவன் பை அல்லாஹ், இது இறைவனால் தரப்பட்ட ஒரு செய்தி, இது எனக்கு ஒன்றது அல்ல. அதனால நீங்க தப்பா நினைச்சிட வேண்டாம் பெருமை அடிக்கிறனோ என்று. ஒலா ஃபஹ்ரா நிறைய இதை மாதிரி சொல்லி சொல்லி பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், ஒலா ஃபஹ்ரா எனக்கு பெருமை இல்லை. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், ஒமா எம்பதில அப்படிங்கிறதை கொண்டு பெருமானார் ஒரு சூழல் அறிவினுடைய முழு விளக்கம், அறிவினுடைய விளக்கம், ஒரு மிகப்பெரிய பேரொளி, சிராஜம் முனீரா அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல பெருமானாரை பார்த்து, நீங்கள் ஒரு ஞான சூரியன். அப்ப அந்த இடத்த யாராலையும் எவ்வளவுதான் கவிதைத்துவத்தால் பெரிதாக இருந்து பெருமானாரால் மதிக்கப்பட்டாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த இடத்தை மீண்டும் நீங்கள் ஒப்புவமைக்கோ அல்லது உங்களுடைய சிந்தனைக்கோ ஆக்கிக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. பெருமானார் பெருமானார் அதற்கு பின் வந்த எந்த சகாபாக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த அறிவினுடைய ஒளியின் வெளிச்சத்தில் உருவானவர்களை ஒளிந்து அது வேறொன்றும் இல்லை என்கிற செய்தியை இந்த இடத்திலே நமக்கு விளக்கி தருகிறார்கள். ரெண்டாவது இந்த இடத்துல சொல்றாங்க, இன்ஹுவ இல்ல திக்ரும் வ குர்ஆனும் முபீன். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், இது ஒரு உபதேசம், இன்ஹுவ இல்ல திக்ரும். அன்னைக்கே சொல்லும் போது இது சார்பா லேசா அப்படி சொல்லிட்டு போயிட்டோம், குர்ஆனும் முபீன், இது தெளிவா தெளிந்த வேதம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். ரெண்டாவது இந்த மேலுள்ள வசனத்துல சொல்லும் போது குர்ஆனன் முதோ யாசீன் ஒல் குர்ஆனில் ஹக்கீம், அல்லாஹ் சொல்றான் இது ஒரு ஞான வேதம், இது ஒரு ஞான பாதையினுடைய வேதம். அதனால ஞானப்பாதைக்கும் கவிதைகளுக்கும் தலைகீழான வித்தியாசம் உண்டு, அது வேறு இது வேறு என்று அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் தரம் பிரித்து காண்பிக்கிறான். அது அதனுடைய பாட்டையே வேறு, இதனுடைய பாட்டையே வேறு. ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா சூரத்து ஷுஅரா கவிஞர்கள் என்று ஒரு சூராவை குர்ஆனில் இறக்கி வைத்திருக்கிறான். அதனுடைய கடைசி பகுதியில் கவிஞர்கள் என்றால் யார் என்று உலகத்திற்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான். யார் இந்த பாயிண்ட் அப்படின்னு சொன்னா யார், அந்த கவிஞர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆயத்துகளை சொல்லி அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான். அல்லாஹ் அதிலே சொல்லுகிற அல்லாஹ் அதிலே சொல்லுவான், அஷ்ஷுஅரா யத்தபிஉஹுமுல் காவூன், அஷ்ஷுஅரா யத்தபிஉஹுமுல் காவூன், அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதி யஹீமூன் அன்னஹும் யகூலூன மா லா யஃஅலூன். அழகா சொல்றான், கவிஞர்கள் என்று சொன்னால் யார், அஷ்ஷுஅரா யத்தபிஉஹுமுல் காவூன், வழிகேடர்களை தவிர வேறு யாரும் அவரை பின்பற்ற மாட்டார்கள். நல்ல சிறப்பான விளக்கம் அதில் வருது, அஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூ. ஏன் அப்படின்னு சொன்னா கவிதை என்பது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஆனால் குர்ஆன் என்பது வேல்யூஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, மதிப்பீடுகள், வாழ்க்கையினுடைய மதிப்பீடுகளுக்கு. இந்த கவிதை என்பது ஒன்லி வேர்ட்ஸ், பட் குர்ஆன் இஸ் த வேல்யூஸ். ரெண்டுக்குமே மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம், வார்த்தை வரல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அந்த செய்தியே மாத்திடுவான் கவிஞன். அல்லாஹ் அப்படி அல்ல, இந்த வேதம் அல்லாஹ் சொல்லுகிறான், இது அப்படி அல்ல. அப்போ எத்தபிஉஹுமுல் காவூன், வழிகேடர்கள் தான் கவிஞர்களை பின்பற்றுவார்கள், வழிகேடர்கள். அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதி யஹீமூன், அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொரு ஓடைகளிலும் அவர்கள் சுற்றி திரிவதை நீங்கள் பார்க்கவில்லையா. இந்த கவிதை எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி மணற்பாங்குகள் அங்கே இங்கேன்னு போய் உட்கார்ந்து அவன் எழுதுறதுக்கு என்ன பாடுபட்டு அதை கொண்டு வருவதற்கு அவர்கள் இங்கிருந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி கொண்டு வருகிற. அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதி யஹீமூன்னா அந்த ஓடையில், ஓடைகளில், அரபு நாடுகளில் ஓடை தானே, இங்கே இருக்க மாதிரி கடல் நிலப்பரப்போ இது அங்கே ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே ஓடிய ஆறுகளுடைய அந்த அச்சுத்தலங்கள், அதற்கு பேர் தான் ஓடன்னு சொல்லுவாங்க.
இன்னைக்கும் அதற்கு வாதி அப்படின்னு பேரு, அதற்கு உண்டு. அந்த 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 தளங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. துபாயில கூட சில இடங்கள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் போகும்போது அந்த தண்ணி ஓடனே அச்சு தளம் தெரியும். ஆனா இன்னைக்கு அது பாடு அழிஞ்சு பல வருஷ காலங்கள் அது வந்து ஆயிருக்கும். சில இடங்கள்ல வீடுகளும் அந்த இடத்துல இல்ல மக்களுடைய புழக்கமும் வந்திருக்கும். ஆனா திடீர்னு எங்க இருந்தாவது காடுகள்ல இருந்து திடீர்னு மழை பெஞ்சு பெருசா தண்ணி வந்துச்சுன்னா கரெக்டா அந்த இடத்து வழியே ஓடும். அதான் ஓட அந்த இடத்து வழியே ஓடும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமாக சொன்ன வார்த்தை, கியாமத் நாள் வராது, அரபு நாடுகளில் பெரும் ஆறுகள் ஓடுகிறவரை, அங்கே விவசாயம் புரிகிறவரை. அப்ப அந்த இடத்துல திரும்ப ஆறுகள் ஓடும், அங்கே விவசாயம் செய்யப்படும், உலகுக்கு அவர்கள் எல்லா பொருட்களையும் விவசாய பொருட்களை அளிப்பார்கள் என்கிற செய்தியை பெருமானார் சொன்னார்கள். இப்ப இந்த இடத்துல சொன்னாங்க அலம் தரணும், அவர்கள் அந்த ஓடைகளில் சுற்றித் திரிவார்கள். இப்ப இதை வச்சுட்டு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், பெருமானாருடைய பணி நேரான பாதையை காட்டுவது. யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் சொன்னா யூ ஆர் இன் த ஹைவே. பெருமானாரை பார்த்து சொன்னது, நீங்க யார சொல்லுறீங்களா, தடம் போடப்பட்ட ஹைவேல இருக்கீங்க. அந்த ஹைவேல யார் வந்து ஏறினாலும் நேர போய் சேர்ற இடம் அல்லாஹ்வினுடைய இடம். ஆனால் கவிஞர்கள் போகிற பாதை இருக்கிறதே அழிந்து போன ஓடைகளில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிவினுடைய விளிம்பை குறித்து, அதனுடைய உள்புறத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். அவங்க அதன் மூலமாக தங்களுடைய அறிவை தேடி பொதுமக்களிடத்திலே சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். வார்த்தைகளும் அவர்களுடைய அந்த சிந்தனைகளை வெளிப்படுத்துகிற பாங்கும் தான் அங்கு இருக்கு. அங்க சத்தியங்கள் இல்லை. இன்னக்க அலா சிராத்தி முஸ்தகீம். அல்ல அந்த இடத்துல அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம், நபியே நீங்கள் மிக தெளிவான பாதையின் மீது இருக்கீங்க சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். ரெண்டாவது அவங்களுடைய சிஃபத்தை குறித்து சொல்றான், இன்னஹும் யகூலூன மா லா யஃபாலூன், அவர்கள் செய்யாததைத்தான் சொல்லுவார். இன்னமும் எப்போலும் மாலா எப்பாலும், அவங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படிங்கறத பத்தி கவலை இருக்காது. அறிவுரைகளாக அள்ளி வழங்குவதல்ல மார்க்கம். அறிவுரைகளாக அள்ளி எல்லாருக்கும் அப்படி மூட்டை கட்ட சொன்னா எல்லாருமே கட்டலாம், அதல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பல இடங்கள்ல சொல்லுவான், அல்லாஹ்வினுடைய கோபம் யார் மீது என்று சொன்னால், யார் வந்து அவர்கள் செய்யாததை சொல்லுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய கடும் கோபத்திற்கு அவர்கள் ஆளானவர்களாக ஆவார்கள். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகி போகுது அப்படின்னு சொன்னா, நீ முதல்ல எதை செய்யறிய அதைத்தான் சொல்லி பழகும். அல்லது சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை ஒரு தடவை செக் பண்ணணும், வேர் வி ஆர், நான் எங்கிருக்கிறேன். அதிகமாக உலமாக்கள் எழுதுகிற செய்தி, எந்த இபாதத் எந்த இல்ம் அமலோடு இல்லையோ அந்த இல்ம் யாருக்கும் எந்த பிரயோஜனத்தையும் தராது. ஒருத்தர் நிறைய அறிவுகளை படிச்சு வச்சிருக்காரு, நிறைய கிதாபுகளை படிச்சு வச்சிருக்காரு, நிறைய செய்திகள் தெரியும், எக்ஸிக்யூஷன் கிடையாது. அதை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய உபதேசங்கள் செய்வதனால் பிரயோஜனங்கள் ஏற்படாது. அந்த நஃபை ஆம் என்று சொல்லுகிற அந்த செய்தி ஏற்படாது என்கிறார். இந்த இடத்துல அவர்களை குறித்து, அந்த கவிஞர்களை குறித்து சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்வான், யகூலூன மா லா யஃபாலூன், அவர்களுக்கு என்ன செய்கிறோம் என்று தேவை கிடையாது. ஒன்னு என்ன சொல்வாங்க, டோன்ட் சீ மை பர்சனல் லைஃப், என்னுடைய உள் ரங்க வாழ்க்கையை பார்க்காதீங்க. இன்றைக்கு பல இடங்களிலே நாம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இது ஒரு சகோதர இடத்துல பேசும்போது சொன்னார், ரெண்டு முகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு, என்னுடைய இன்னொரு முகத்தை பார்க்காத, ஒரு முகத்தை பாருங்க. பெருமானார் சொன்னார்கள், அந்த முகத்தை மாற்றுவதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன். இந்த முகம் தான் ஏற்கனவே இப்படித்தானே இருக்கு. சந்தர்ப்பங்களுக்காக வேண்டி நாங்கள் நல்லவர்களாக வாழுவதல்ல, எப்போதுமே அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நல்லவர்களாக இருப்பவர்கள். நான் அடிக்கடி சொல்லுகிற செய்தி, ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனார். அங்க போன உடனே ஒரு சாக்லேட் பாக்கெட் அந்த பையன் கேட்டான், அதை எடுத்து கொடுத்துட்டு அதை பார்த்த உடனே அதுல வந்து சாப்பிடக்கூடாத பொருள் கலந்து இருக்கிறது. அப்பா சொல்றாரு, எப்பா இதுல வந்துட்டு வேற ஏதோ ஃபேட் கலந்துருக்கு, இது சாப்பிடக்கூடாது, ஹராம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் சொல்றான், நோ டாடி ஐ டோன்ட் வாண்ட், வச்சாச்சு. இன்னொரு சாக்லேட் இருக்கு, அதுல ஒண்ணும் இல்லை. இதை பார்த்துக்கிட்டே நிக்கிற ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, என்னப்பா உங்க அப்பா சின்ன பையன் இவ்வளவு பெரிய பிளம், ஒரு சின்ன பிள்ளை, என்ன உங்க அப்பாட்ட இந்த சாக்லேட் கேட்டியே வேணான்ட்டாரு, ஆமா இந்த சாக்லேட் வாங்கிட்டேன் அம்மா, அது ஏன் வேண்டாம், இல்லை அது சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாது, அது எங்களுக்கு கூடாது, அதில் சாப்பிடக்கூடாத பொருள் கலந்துருக்கு. அப்படியா, என்ன பொருள் கலந்துருக்கு? அதில் பண்டிகையினுடைய அந்த கொழுப்பு கலந்துருக்கு. ஓஹோ, அது ஏன் சாப்பிடக்கூடாது? எங்கள் நபி சொல்லியிருக்காங்க, எங்கள் நபி சொல்லியிருக்காங்க. உன் நபியா? அவர் யார், எப்போ வாழ்ந்தவர்? 1200 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தா சாப்பிடுவியா? எங்கள் அப்பா இல்லை, எங்கள் ஆத்தா இல்லை, எங்கள் தாத்தா இல்லை, எங்கள் பாட்டன் இல்லை, எப்படின்னு சொன்னாலும் நீங்க மாட்டேன். எனக்கும் என் பெருமானாருக்கும் உள்ள ஒரே உறவு அதுதான். அதுக்கப்புறம் யார் வந்தாலும் இடையில கிடையவே கிடையாது. இந்த உறவைத்தான் அல்லாஹு தஆலா மிக ஸ்ட்ராங்கா பிடிக்க வச்சிருக்கான். இன்னமும் எப்போதும் நம்ம பாலும், நமக்கு பெருமானார் காட்டி தந்த வாழ்வு உள்ரங்கமும் வெளிரங்கமும் ஒன்றுதான். அல்லாஹு தாலாவினுடைய கடுமையான வெறுப்புக்குரியவர்கள் துல்வஜிகை, அல்லாஹ் சொல்லுவான் இரட்டை முகத்துக்காரர்கள், இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு அப்படி அல்ல, எல்லா இடங்களிலும் சொல்லுவதை செய்வார்கள் செய்வதை சொல்லுவார்கள், அல்லது அப்படி நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா ஹீ வில் பிராக்டிஸ் இட், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றிக் கொள்வது. யார்தான் பறக்கும் போதே எல்லாருமே அப்படி முழு பழத்தோடு பிறந்து விடுவதில்லை, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் இந்த கவிஞர்களுடைய குணத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமும் எப்போலும் நம்ம லய பாலும், அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொல்லுகிறான், நபிய உங்க வேலை அது அல்ல, நீங்க எதை சொல்லுவீங்களோ அதை செஞ்சு காட்டுவீங்க, எதை செய்வீங்களோ அதை மட்டும்தான் சொல்லுவீங்க. அப்ப இவர்களுக்கும் உங்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப கவிஞர்களே கெட்டவர்களா நல்லவர்களே கிடையாதா, பெருமானார் பள்ளியிலே சேர் போட்டு பாட வைத்த அந்த ஹஸான் எங்கே அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். அல்லாஹ் அடுத்த பதில் சொல்லுகிறான், அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதக்கருல்லாஹ கதீரா, ஆனால் அல்லாஹுவை ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய அந்த மனிதர்களை தவிர, அல்லாஹ் அங்க ஒரு லேயர் வச்சுட்டான், எல்லா கவிஞர்களும் அப்படி அல்ல, அங்க ஒரு லேயர் உண்டு, என்னை பயந்து என்னின் மீது ஈமான் கொண்டு நல்லமல் செய்து என்னை நிறைய திக்ர் செய்பவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் இந்த லிஸ்ட்ல சேரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டார். அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த செய்தி கிடைக்கிறது, வமா எம்பகையில அப்படிங்கிறத கொண்டு இந்த தகுதிகளை அல்லாஹு தஆலா பிரித்து விட்டான். அப்ப அந்த கவிதை என்பது அது நேர்வழியை காட்டுவதல்ல, அது போய் தேடி எடுக்கிற இடம். யாசீன் உல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக்க லமினல் முர்சலீன், அலா சிராத்தி முஸ்தகீமுக்கு அது கொண்டு போவாது அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹு தஆலா அது உங்களுக்கு தேவையில்லை என்கிற செய்தியை சொன்னார். ரெண்டாவது சொன்னா இன் ஹுவ இல்லா திக்ரு வ குர்ஆனும் முபீன், இன் ஹுவ இல்லா திக்ர், இந்த வார்த்தைக்கு எனக்கு லேசா விளக்கம் சொன்னேன், திக்ர் அப்படின்னு சொன்னா என்ன, வாட் இஸ் திக்ர், நம்ம அதிகமாக கேள்விப்படுகிற செய்தி. குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் சொன்னான், நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், அவனை நீங்கள் காலையும் மாலையும் தஸ்பீஹ் செய்யுங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் திக்ர் என்று சொல்லி எதை சொல்லுகிறான், என்ன திக்ர் இது, அந்த திக்ர் அப்படிங்கிற செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இமாம் தன்னுடைய விளக்கத்தில் எழுதும் போது, இமாம் தபரி என்று சொல்லுகிற ஒரு வேத வியாக்கியானி ஒரு முஃபஸ்ஸிர் எழுதும் போது இந்த ஆயத்துக்கு அவர் மட்டும்தான் இந்த விளக்கத்தை எழுதியிருக்கார், வேற யாரும் எழுதல, இன் ஹூவ அப்படின்னு நல்லா சொல்றோம், இன் ஹூவ இல்லா திக்ர், இன் ஹூவ அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் அவர் என்ற அர்த்தம், நிச்சயமாக அவர், இல்லா திக்ரும் ஹீ இஸ், இந்த இடத்துல இன் ஹூவ அப்படின்னு சொன்னா ஹீ இஸ் அப்படின்னு அர்த்தம், இன் ஹூவ இல்லா திக்ரும், பெருமானாரே திக்ருங்கிறாங்க. அந்த இமாம் மட்டும்தான் இந்த செய்தியை குறிப்பிடுற, இன் ஹுவ இல்லா திக்ருன், பெருமானாரே உங்களுக்கு ஒரு திக்ரு தான், ஒரு நினைவூட்டல் தான். ஏற்கனவே நம்ம ஹதீஸ்களில் பார்க்கும் போது பார்த்தோம், கியாமத்துடைய அடையாளங்களை குறித்து பெருமானார் சொல்லும் போது சொல்லுவார்கள், நானும் ஒரு அடை, நான் என்னைக்கு வந்தனோ இட் இஸ் எ சைன், அதுவே ஒரு அடையாளம் உங்களுக்கு ஆகிவிட்டது. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த இமாம் எழுதுகிறார்கள், திக்ர் என்று சொன்னால் பெருமானாரே ஒரு நினைவூட்டல், பெருமானாருடைய இருப்பு ஒரு நினைவூட்டல், பெருமானாருடைய பேச்சு ஒரு நினைவூட்டல், பெருமானாரோடு யார் சேர்ந்திருந்தார்களோ அது ஈமானிய நினைவூட்டல், எல்லாமே இன்க்ளூடிங் பெருமானாருடைய சுவாசம் அவருடைய வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு, அதை சேர்த்து பெருமானாருடைய மரணம் அவர்கள் இருப்பதும் உங்களுக்கு நினைவூட்டல். அல்லாஹ் அவங்களை இந்த பூமியில இருக்க வச்சிருக்காங்க இல்லையா மௌத்தாயி, அதுவும் உங்களுக்கு நல்ல அழகான செய்தி எழுதிருக்கார், இன் ஹுவ இல்லா திக்ர், பெருமானாரே உங்களுக்கு ஒரு நினைவு. அப்போ இதுல இருந்து ஒரு செய்தியை நமக்கு விளங்குகிறது, முஸ்லிம்களாக இருப்பவர்கள் எப்படி நாம் வேதத்தை படிக்கிறோமோ அப்படி பெருமானாருடைய ஒவ்வொரு பகுதியும் படிக்க கடமைப்பட்டவர்கள். அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லித்தரான், எப்படி வேதத்தினுடைய எல்லா பாங்குகளையும் நாம் படிக்கிறோமோ அதை உள்வாங்கணும் அதை விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா பெருமானாருடைய எல்லா பகுதிகளும், இந்த மல்டி டைவர்ஷனல் அப்படின்னு சொல்றான்ல, எல்லா பகுதிகளையும் உள்வாங்கினால்தான் நாம் மார்க்கத்தை முழுமையாக உள்வாங்க முடியும். அப்படி இல்லாம அப்படியே ஒரு ரேஞ்சுக்கு பெருமானாரா அவங்க பெரியவங்க அப்படிலாம் இல்லை, அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியாக படித்து படித்து அதை சுவைத்து என் பெருமானார் இதர் இதில் எனக்கு வழிகாட்டுதல், இதில் எனக்கு வழிகாட்டுதல், இதில் எனக்கு திக்கர், இதில் எனக்கு திக்கர் என்று ஒவ்வொன்றாக நம்முடைய மனதிற்குள்ளே ஏற்றுவது கடமை. அதற்கு குறித்து தான் சொல்லும்போது சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு இந்த சீராவினுடைய கிதாபுகளை, சீரத்தினுடைய கிதாபுகளை, பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுடைய கிதாபுகளை வீட்டில் வாங்கி வச்சு ஒவ்வொரு பகுதியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வருஷம் முழுக்க தான் மட்டும் படிக்கிறது இல்லை, குடும்பத்தார்களை கூட்டு உட்கார வச்சு படிக்கணும். அந்த செய்தி எந்த அளவுக்கு ஆயிரணும் அப்படின்னு சொன்னா, அந்த செய்தி நம்முடைய குழந்தைகள் வரை மிக சாதாரணமாக பெருமானாருடைய மனைவியின் பெயர், பெருமானாருடைய மகனுடைய பெயர், பெருமானார் வாழ்ந்த காலம், பெருமானார் முதல் மனைவியார், இரண்டாவது மனைவியார்னு நம்முடைய கடைசி குழந்தை வரை அந்த செய்தி இன்புட் ஆகும். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இழப்பு என்ன அப்படின்னு சொன்னா, மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுகிறோம் என்கிற ஆசை இருக்கிறதே தவிர, அது வந்த வழிகளான அந்த பெருமானாரை சகாபாக்களை குறித்தான அந்த புரிதல்களும் அந்த உணர்வுகளும் இல்லாததுனால ரொம்ப லேசா சில விஷயங்களை சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுறோம். உமரா அவர் போய் சொல்லியிருப்பாருன்ட்டு போயிடுறான். யாராவது ஒருத்தவங்க சொன்னா அந்த அவங்களுடைய மக்காம் கீழே போயிருது. அப்படி அல்ல, யார் அப்படின்னு சொல்லிட்டு உள்வாங்கக்கூடிய அந்த சிந்தனையை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். அப்ப அதுக்குரிய இன்ஜெக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் வீட்டிலே முதல்ல அந்த பிரியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம குழந்தைகளுக்கு அதை படித்து காட்ட வேண்டும். அந்த செய்திகளை மாறி 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 திரும்ப திரும்ப படிக்கும் போது என்ன கேட்டா, யகூதிகளை குறித்து குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிற போது பேசுவான், அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை அறிந்திருந்த போது அறிவதை போன்ற நபியை உங்களை அறிந்திருந்தார்கள். நம்ம சொந்த புள்ள, ரெண்டாவது புள்ள, மூணாவது புள்ள, ஒருத்தர் கேட்கிறாரு உங்க ரெண்டாவது புள்ள பேர் என்ன, தெரியலங்க, கேட்டு சொல்றேன், யாராவது சொல்லுவோமா உங்க ரெண்டாவது புள்ள பேர் என்னங்க, அது எந்த வருஷம் பிறந்துச்சு, அது கூட சில நேரத்துல யோசனையா இருக்கும், அது மூணு வயசு நாலு வயசு தெரியும், பேர் என்னன்னு கேட்டா கேட்டு சொல்லுவோமா. அல்லாஹ் சொல்லுகிறான், சொந்த புள்ளையை எப்படி தெரிஞ்சு வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி யகூதிகள் பெருமானாரை தெரிந்து வைத்திருந்தார். அவங்க அகல கிதாப், தி பீப்பிள் ஆஃப் புக், தே ஆர் தி பீப்பிள் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மக்காம் கிடைக்கிறதுக்கு காரணமே இந்த அறிவுகள் தான். அவங்கள எல்லாம் அவ்வளோ வானராக போகிறது, அவங்களெல்லாம் பீப்புள் ஆஃப் புக். அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சு, ரசூல்லா வரப்போறாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த செய்தியை உள்வாங்கி இருந்ததுனால அவர்களை எல்லாம் அறிவின் சமூகம் என்று சொன்னாங்க. அப்போ திக்ர் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்தில் அந்த இமாம் மட்டும் இதை குறித்து எழுதுகிற போது இது பெருமானாரை குறித்த செய்தின்னு எழுதுறாங்க. சரி, அது அல்லாத மொத்தமாக நம்ம திக்ர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, திக்ர்னா என்ன, நம்மிடத்திலே இன்று புழக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த திக்ர்களை குறித்து நாம் எப்படி விளங்கி இருக்கிறோம், இந்த இடத்துல அல்லாஹ் திக்ர் என்று எதை குறித்து பேசுகிறான், மொத்த குர்ஆனும் எதெல்லாம் திக்ர் என்று சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அன்னைக்கு கேட்கும் போதே கேட்டார், இந்த திக்ர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விட்டுட்டீங்களே, அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்ப திக்ர் அப்படின்னு சொன்னா நினைவுபடுத்துதல் என்ற அர்த்தம். நான் அன்னைக்கே சொல்லும் போது சொன்னேன், அல்லாஹு தஆலா குர்ஆனை குறித்தும் அல்லாஹ்வினுடைய சிந்தனைகளை குறித்தும் திக்ர் என்ற பெயர் வைத்து சொல்லுகிறார். வாழ்க்கையில் நமக்கு எது முக்கியமோ அந்த செய்திகள் மீண்டும் 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 பசுமையாக நம்முடைய மனதில் நினைவுபடுத்தப்பட வேண்டியவைக்கு பெயர் திக்ர். எது நம்முடைய வாழ்க்கையில் அதை விட்டு நாம் விலகிவிட்டால் நம்மை சுத்தமாக அழித்து விடுமோ அதுதான் திக்ர். திக்ர் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனதில் அவை பசுமையாக இருக்க வேண்டும், அதை குறித்தான சிந்தனை எந்த நேரமும் இருக்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹு தஆலா குர்ஆனை திக்ர் என்று சொல்லுவதன் மூலமாக குர்ஆன் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நேரமும் உங்களுடைய சிந்தனையோடு கலந்திருக்க வேண்டும். ஏன், அலட்சியம் என்பதும் மறதி என்பதும் உங்களுடைய எதிரி. அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லும் போது சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சில வாக்குறுதிகளை நாம் வாங்கினோம், வலம் நஜ்து லஹு அஸ்ம ஃபனஸி, அல்லாஹ் சொல்றான் ஃபனஸி, அவர் மறந்துட்டார், நம்ம இந்த பள்ளத்து பக்கத்துல போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி அறுதிமானத்தை வாங்கினோம், ஃபனஸிய வலம் நஜ்து லஹு அஸ்ம, ஹி ஃபர்காட் இட், ஹி ஹஸ் நாட் எனி ஸ்டாண்ட் இன் ஹிஸ் வீப். அந்த வார்த்தையில எல்லாம் சொல்றான், ஃபலம் நஜ்து லஹு அஸ்ம, அவர் அதுலே அவருக்கு கான்பிடென்ட் இல்லை, அதிலே உறுதியாக இருக்க முடியல. மனிதர்களுடைய தன்மையும் அது மாதிரி தான் இருக்கும். அப்ப அதனுடைய மருந்தை குறித்து அல்லாஹ் சொல்றான், எது உனக்கு தேவையோ அதை குறித்து மீண்டும் மீண்டும் நீ சிந்தித்து கொண்டிருந்தால்தான் அந்த சிந்தனை உனக்கு உள்வாங்க முடியும். இது குர்ஆனினுடைய மொத்த அறிவில் பார்த்தால் இந்த சிந்தனை காலத்திற்கு தோதுவாக சில சிந்தனைகளை மனிதனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். தாயினுடைய அந்த அரவணைப்பில் இருக்கும்போது பால் குடிக்கணும், அம்மா அத்தாவோட சேர்ந்து இருக்கணும், வேற யாரு கூடயும் போக கூடாது, இந்த சிந்தனை மாறி மாறி இதுதான், பொம்மை வேணும், விளையாடணும், ஒரு குறிப்பிட்ட காலம் பள்ளியினுடைய காலம், படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், நம்ம நல்லா, அதுதான் அந்த வயசுல உள்ள அச்சீவ்மெண்ட். அதை தவிர அவனுடைய மனதில் எந்த சிந்தனையும் இருக்காது. அடுத்து கொஞ்சம் காலம் ஆச்சு, ஒரு காலேஜ் போற வயசு, செக்ஷுவல் தாட்ஸ், எப்படியாவது திருமணம் முடிக்கணும், என்னுடைய ஆசைகளை எப்படி இது பண்ணிக்கணும், எனக்கு மனைவி வேண்டும், பிள்ளைகள் வேண்டும், எனக்கு அழகான பெண்கள் வேண்டும், நான் பார்க்கணும், நான் செலக்ட் பண்ணணும், எங்க அப்பனுக்கு தெரியும், இதெல்லாம் வந்துட்டு அந்த வயசுல மாறி 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 அதே சிந்தனைகள் தான் அதுக்கு. ஏன்னா இதெல்லாம் கடந்து வந்தவர்கள் தான் நாம். கல்யாணத்தை முடிச்சாச்சு, அதுக்கடுத்து குழந்தை பேர் வேண்டும், அதற்கடுத்து அதற்காக வேண்டி செல்வம் வேண்டும், அதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லை. அப்புறம் போய் இன்னொரு பொண்ணை நான் கல்யாணம் முடிக்கணும்னு யாரும் பார்க்க மாட்டான், இருக்கிறத கேட்டுக்கிட்டு அழுகிறதுக்கே பெரிய பாடம் அப்படி, அதுக்குள்ளே அது சிந்தனை அப்படி.
காலம் போயிடுச்சு. போன வாரம் ஒரு கட்டுரையில் பார்த்தேன், ஒருத்தர் எழுதியிருந்தார், ஒரு ஆர்டிக்கல், தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர், அவர் எழுதியிருந்தார், நான் என்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எனக்கு 75 வயசு ஆகுது, என்னுடைய என்னுடைய பொறுப்பிலிருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கு வந்து வருமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் நான் எழுந்திரிச்சோன்னு யோசிச்சு பார்த்தேன், எனக்குள்ள பியூட்டி, எனக்குள்ள மனம் நிறைவு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், காலையில் எழுந்திரிச்சோடனே நல்ல காலை கடன்களை கழிக்கணும், நிம்மதியாக வந்துட்டு வெளியே போகணும், அப்புறம் லேசான உணவுகள் வந்துட்டு, யாரையாவது பார்த்து ஒரு 2 வார்த்தைகள் பேசுவது, ஒரு புத்தகத்தினுடைய சில பக்கங்களை படிப்பது. இன்னைக்கு எனக்கு பொருளாதாரம் எவ்வளோ சேர்க்கணும் என்ன பண்ணணும் அதெல்லாம் எனக்கு இல்லை. இப் ஒரு பெரிய ரைட்டர் எழுதியிருந்தான், இந்த வார்த்தையை பார்த்துட்டு அப்படியே என்ன, இது காலத்தினுடைய பதிவும் சிந்தனையும், அதை தவிர அவனால தாண்டிச்சு அந்த 75 வயசுல உட்காந்து இன்னும் கோடிகளை எப்படி சேர்க்கணும்னு முடியாது, அந்த மனசு அப்படி தோணாது. அடுத்து நான் எங்க போக போகிறேன், அதற்குரிய தயாரிப்புகள், இன்னைக்கு காலையில நிம்மதியா எந்திரிச்சேன், ஒன்றும் உடம்புலாம் ராகத்தான் இருக்கு, ஒரு 2 இட்லி சாப்பிட்டேன், 2 பேப்பர் படிச்சேன், அப்பா அல்ஹம்துலில்லாஹ் நைட் ஆயிடுச்சு படுத்துட்டேன். இதுதான் பெரிய விஷயம், இதுதான் பெரிய விஷயம். அப்ப அல்லாஹ் சொல்றான், இதே மாதிரி காலத்துக்கு தோதுவாக சில சில இயற்கையான சிந்தனைகளை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம், ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து பேஸ்டா ஒரு சிந்தனை இருக்கிறது, அது என்னை சார்ந்த சிந்தனை. அது நீ இளமையில இருக்கும் போதும் வேணும், நீ கல்யாணம் முடிக்கும் போது வேணும், நீ ஸ்கூல்ல இருக்கும் போது வேணும், உனக்கு வயசாகும் போது வேணும், இந்த செய்திகளை உன்னுடைய இளமையில் மிகச்சரியாக அது உன்னுடைய மனதில் பதிய வைக்கப்பட்டால் நீ முதுமையில், அவன் சொல்றான் பாரு, நான் எப்ப மௌத்தா போவேன், சீக்கிரம் போயிருவானா எல்லாம் பாக்குறான், இல்ல வாழ்க்கையே வெறுமையா இருக்க, யாருமே எனக்கு இல்லையே என்ற சிந்தனை உனக்கு வராது, என்ற சிந்தனை உங்களுக்கு ஒரு காலமும் வராது. என்னோடு என் ரப்பு இருக்கிறான், இதுவரையும் என்ன மிக அழகாக என் வாழ்க்கையை நவற்றி கொண்டு வந்தவன், என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் மிக அருமையான ஒரு வாழ்க்கை எனக்கு அமைத்து தந்தவன், என் மரண நேரமும் எனக்கு மிக அருமையாகவும் ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைக்குங்கிற அந்த சிந்தனை 75 வரணும்னா அது 15 இன்புட் ஆயிருக்கணும், இல்லைன்னா வெறுமையா பேசுவான், வெறுமையா பேசுவான். ரெண்டு ஒரு சில தினங்களுக்கு முன்னா ஒரு நண்பர் செஞ்சேன், சொன்னார், என்ன செஞ்சு என்ன செய்ய, இன்னைக்கு எனக்கு மனைவி இல்லை, மக்கள் இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, கடைசி காலம் கீழே விழுந்துருவோனு பயமா இருக்கு, எப்ப மூத்து வருவாருன்னு பார்த்துட்டு இருக்கேன், டெய்லி கதவு தத்தம் வைக்கிறேன், வரமாட்டேங்க, எவ்வளவு கஷ்டமான, என் மனைவி இறந்துட்டா, என்னுடைய மக்கள்லாம் பெண் குழந்தைகள் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, யாருமே பக்கத்தில் இல்லை, உறவினர்கள் வருவதில்லை, யாருமே வர்றதில்லை, நான் மட்டும் இப்படி கிடக்க என்ன வாழ்க்கை, என்னைக்கு நாம எவ்வளவு ஒரு வெறுமையான. இதுக்கு சத், இதற்கு பதில் இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது, கொடுக்கவே முடியாது. எது கொடுக்க முடியும், அந்த சின்ன வயசுலிருந்தே அல்லாஹ் எனக்கு எல்லா காலத்திலும் துணை இருந்தான், உலகத்தில் யாரும் துணை இருந்தும் என்னை எதுவும் செய்ய முடியாது. கொண்டாட்டி புள்ள பக்கத்தில் இருந்தா என்ன நடக்குது, எத்தனையோ பேர் பெட்ல படுக்கிறேன், அவன் அப்படியே மௌத்தா போறான். அப்ப எனக்கு துணை இருப்பவன், என் இந்த ரூஹோடு என்னுடைய உடலை அமைத்து தந்திருப்பவன் நான் தான், எனக்கு இந்த உடல் அல்லாஹ் தந்திருக்கான், அவன் என் கூட இருக்கான், இந்த அமைதியையும் இந்த நிம்மதியையும் தவிர வேறு யார் தர முடியும் என்ற சிந்தனை உள்ளே வந்துச்சுன்னா அது. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பசுமையான சிந்தனை விதைக்கப்பட வேண்டிய இடம் உங்களுடைய குழந்தைகளுடைய மனது, அதுதான் திக்ர். அப்போ அந்த திக்ர் அப்படிங்கறத, திக்ர் அப்படிங்கறது பொதுவாக சொல்லுவாங்க, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், திக்ர் அப்படிங்கிறது நேரடியான இதயத்தை தொடர்பு கொண்டது, அதுக்கும் வார்த்தையினால் நாம் சொல்லுவதற்கும் தொடர்பு கிடையாது. நம்ம இதை முதல்ல இந்த குர்ஆனுடைய பாஷைகளை விளங்கிக்கணும், எந்த அடிப்படையில் நாம் பேசுதுன்னு. நம்ம திக்ர்ன்னு சொன்னாலும் சுபான்லா சுபான்லா அப்படின்னு சொல்றோம், உட்கார்ந்து கூட்டாகவோ தனியாகவோ தஸ்பியை பிடிச்சிட்டு சொல்றமே, இதுக்கு பேர் திக்ர் என்கிற அந்த வார்த்தை, அந்த எக்ஸ்பிளேஷனை குர்ஆன் கொடுக்கல. அதாவது அலா பி திக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அந்த திக்ருகளை கொண்டுதான் உங்களுடைய மனங்கள் அமைதி அடைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது வஅஃபல்னா கல்பஹு அன் ஜிக்ரினா, வஅஃபல்னா கல்பஹு அன் ஜிக்ரினா, அவருடைய இதயத்தை நம்முடைய நினைவை விட்டு நாம் திருப்பி விட்டோம். அப்ப நினைவு திரும்புறதுங்கிறது இதயத்தை சார்ந்த ஒரு செய்தி. அப்போ வெளிப்படையாக சொல்லக்கூடிய செய்தி குர்ஆன்ல, சில நண்பர்கள் கூட கேட்டிருக்காங்க, வதுக்குருல்லாஹ் திக்ரன் கசீரா வஸப்பிஹுஹு புக்ரதன் வஅசீலான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹுவை நீங்கள் நாள் முழுக்க நினைவு கூறுங்கள், காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள்னு சொல்றான். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தஸ்பீஹ் அண்ட் திக்ர் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல வரும். அப்ப தஸ்பீஹ்னா என்ன, திக்ர்னா என்ன, தஸ்பீஹ்னாலும் சுபான்லாம் சுபான்லான்னு சொல்ல போறோம், அப்ப திக்ர் அப்படின்னு சொன்னாலும் அதுதான், அந்த நினைவுகள் தான், வேற என்ன இதற்கு மத்தியில் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு கேட்டால், உலமாக்கள் எழுதுகிற போது எழுதுவார்கள், திக்ர் அப்படிங்கிறது எல்லா கட்டத்திலையும் எல்லா நிலைகளிலும் அவனுடைய சிந்தனையினுடைய உரமாக அவனுடைய இரத்தமாக இருப்பதுதான் திக்ர். திக்ர் அப்படின்னு சொன்னா இன்றைக்கும் சொல்லப்படுகிற செய்தி, அவனுடைய இதயம் முழுக்க முழுக்க இறை நினைவில இருக்க வேண்டும். யார் உடன் இருந்தாலும், யார் உடன் இல்லாவிட்டாலும், எனக்கு அந்த தஸ்பியை பிடிச்சுக்கிட்டு சுபான் அல்லாஹ் சொன்னாதான் திக்ர் வரும் அப்படின்னு சொன்னா அது வந்து திக்ர் இல்லை. அவர் முழுக்க முழுக்க சிந்தனை ரீதியாகவே அவருடைய என்னை இறைவன் பார்க்கிறான், அவன் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறான், என்னோடு இருக்கிறான், நான் செய்கிற வேலைகளை பார்க்கிறான், என்னுடைய தொழிலோ ஆபீஸோ அலுவலகமோ கல்லூரியோ வீடோ எங்கிருந்தாலும் அவன் என்னோடு இருக்கிறான்னு ரத்தத்தில் ஊறுறதுக்கு பேர் தான் திக்ர். அதனாலதான் சொல்லுவாங்க கல்வி திக்ர இன்னைக்கு சொல்லப்படுதில்ல, திக்ர் அப்படிங்கறதே கல்புக்குரியது தான், அந்த இதயம் நினைத்துக் கொண்டிருப்பது, அல்லாஹுவை நினைப்பது, அதுக்கு பேர் தான் திக்ர். அதனுடைய என்ன, அதற்கும் நாயம் சல்லா அலிஸ்லாம் துவாவை சொல்லி கொடுத்தாங்க, யாழ்லா உன்னை நினைக்கிற இதயத்தை எனக்கு கொடுன்னு கேட்க சொன்னாங்க. நினைக்கிற இதயம் வேண்டும், தஸ்பி செய்துட்டு அப்படியே போறதில்ல, எந்த நேரமும் மறக்காமல் நினைக்கிற இதயம். அப்ப தஸ்பி ஹிஸ்னா சொன்னா என்ன, சுபஹானல்லாஹ் சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், கையை விட்டு எண்ணுகிறோம், 33 தடவை 34 தடவை 34 தடவை 34 தடவை சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த அதுக்காறுகள் அல்லது குரான் ஹதீஸில் தொகுக்கப்பட்ட அதுக்காறுகள்னு தனி புத்தகங்கள் போடப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது ஓதக்கூடிய துவாக்கள் அந்த இதுகளை சொன்னாங்க. இப்ப இதெல்லாம் என்ன, குறிப்பாக இந்த பெருநாளுடைய நாளைகள்ல, ஹஜ்ஜி பெருநாள்ல அல்லாஹுவை உயர்த்தி நாம் சொல்லுவோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஹஜ்ஜி பெருநாளுடைய சுன்னத்தே என்ன அப்படின்னு சொன்னா, இங்கு அதாவது எவ்வளவு சில விஷயங்களை விட்டு நாம் பின்னோக்கி போய்விட்டோம் அப்படிங்கிறது வருத்தமான செய்தி. ஹஜ்ஜி பெருநாளுடைய சுன்னத்தே என்னன்னு சொன்னா, ஆடு இருக்கிறது ரெண்டாவது பட்சம் தான், அது அடையாளங்கள் தான், அல்லாஹுவினுடைய திக்ருகள். ஒவ்வொரு இடத்திலிருந்தும் முசல்லா தொழுகைக்கு கிளம்பி போகும் போது முஸ்லீம்களுடைய திக்ருடைய சத்தம் உயர்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன இருக்கு, அவரவர் வண்டியில போய் இறங்குறாரு அல்லான்னு, அப்படி இல்லை, அப்படியே போக போக அந்த சத்தம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அந்த அந்த வார்த்தைகளுடைய வெளிப்பாடு அந்த இடத்துல வரணுங்கிறாங்க. நம்ம என்ன நேரம் போய் தொழுகமா எப்படா ஆடை இருப்போம், சில பேர் குத்துபாக்கே இருக்கிறது இல்லை, குத்துபா முடிகிறதுக்கு முன்னாடியே திருச்சி போய் அவங்க இவன் போயிருவாங்கிறான். அப்ப முக்கியமான நோக்கம் அதை போய் ஆடை இருக்கிறது நோக்கமாயிடுச்சு, அதல்ல, அங்கே அல்லாஹு அக்பர் இருக்கணும், அந்த வார்த்தையும் அந்த எண்ணமும் இருந்தால் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுவோங்கிறத அந்த இடத்துல செய்து. அப்ப தஸ்பீஹ்னா என்ன, இப்ப சுபஹானல்லாஹ்னு சொல்றோம், ஏற்கனவே இந்த மஜ்லிஸ்ல நான் சொல்லியிருக்கேன், சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னா என் அல்லாஹ் என்னுடைய இறைவன் தூய்மையானவன் அல்லது இறைவனை தூய்மைப்படுத்துகிறேன் என்ற வார்த்தையை சொல்றோம். நிறைய வார்த்தைகளை நம்ம நிறைய திக்ருகளை அதுக்கார்களை நாம் செய்கிறோம், ஆனால் உரிய பிரயோஜனம் அடையாமல் நிறைய நேரத்தில் அது போயிருது. என்ன கேட்டால் சுபான் அல்லான்னு சொல்லும் போது அதனுடைய வார்த்தைகளுடைய இன்புட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்லுகிற போது அதனால எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. பிரயோஜனங்கள் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும், நம்ம போய் உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம் அடைய வேண்டிய செய்திகள் இல்லாமல் போகும். ஒரு அமெரிக்காரனைக்காரனை கூப்பிட்டு அல்வான்னு சொல்லுப்பான்னா, ₹100,000 அல்வா சொல்லணும், அல்வா அல்வான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்மளை கூப்பிட்டு அல்வா சொல்கிறான், அல்வா அல்வா அப்படிங்கும் போதே இங்கே எச்சி ஊத்துது. ஏன் ஊத்துது, அல்வான்னா என்னன்னு, திருநெல்வேலி அல்வா சொல்கிறா அல்வாவா அப்படிங்கிறான், ஏன் மகிமை தெரியும், அல்வா எங்கே திங்க போகிறான் போலுக்குன்னு. விளங்காதவனுக்கு இன்னொருத்தனுக்கு போய் சொன்னா தெரியாது. இங்க பெருமானா சொல்லி சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, என்ன சுபஹானல்லாஹ், அல்லாஹுவை தூய்மைப்படுத்துகிறேன், அல்லாஹு தூய்மையானவன், அல்லாஹுவை நம்ம எப்படி போய் தூய்மைப்படுத்த முடியும், அல்லாஹ் தூய்மையானவன் தூய்மையானவன் ஒருத்தர் சொல்றாரு. அப்ப ஏற்கனவே அழுக்கா இருந்தானான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப ஏற்கனவே அல்லாஹ் அழுக்கா இருந்தானா, இப்ப தூய்மையானவனா, அல்லது நான் தூய்மைப்படுத்துகிறேன்னா இப்பதான் போய் நீ தூய்மைப்படுத்துறியா, பூஜை பண்ண போறியா, என்ன செய்யற. அந்த இடத்துல எழுதுகிறார்கள் பெரியார்கள், அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொன்னால் என் மனதில் எதெல்லாம் இறைவனை குறித்து கீழ்த்தரமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை விட்டு மிகப்பரிசுத்தமானவன், என் இதயம் இறைவனை குறித்து எதாக விளங்கிக் கொள்ள முடியவில்லையோ அதை விட்டு பரிசுத்தமானவன், இந்த எண்ணம் இருக்கணும். சுபஹானல்லாஹ் ஓட்டுறதில்ல, சுபஹானல்லாஹ் சொல்லும் போது அந்த எண்ணம் ஒரு தஸ்பீஹில இந்த நீங்க என்ன நிக்கணும், என் இதயத்தில் என் அல்லாஹுவை குறித்து நான் எதையெல்லாம் கசடாக அழுக்காக நிறைய நேரங்களில் நான் வைத்துரு. நோய் போகல, நம்மளை அல்லாஹ் பார்க்கவே மாட்டேங்கிறானே, ஒரு வேலை நடக்கல, இது அல்லாஹ் செய்ய மாட்டானோ, அல்லது துவா கேட்டாலும் நடக்க மாட்டேங்குத, அவனால செய்ய முடியாதோ அல்லது என்று இந்த சில நேரங்கள்ல வருகிற இந்த சைத்தானுடைய குடைச்சல்கள் இருக்கிற அதை ஓதனுங்க, அதுதான் சுபஹானல்லாஹ். ஒரு சுபஹானல்லாஹ் இழுக்கும் போது என்னுடைய, அப்ப இதிலிருந்து தூய்மையானவன் அல்லாஹ், இதிலிருந்து என்னுடைய மனதிலிருந்து அல்லாஹுவை குறித்தான கெட்ட சிந்தனைகளை தூய்மைப்படுத்துகிறேன். இவர் போய் அல்லாஹ்வை யாராலும் தூய்மை, அவன் ஏற்கனவே முழு தூய்மையானவன் ரப்புல் ஆலமீன். அப்ப இந்த அதுக்கார்களை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லணும். அல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. புகழக்கூடிய ஒரே தகுதி அவனுக்கே உரியது. இந்த உலகத்துல எத்தனை பேருக்கோ போய் சல்யூட் அடிக்கிறோம், எது எதுக்கெல்லாமோ அவனுக்கு போய் கூழ கும்பிடு போடுறோம், அவனுக்கு சலாம் சொல்றோம், அவன் கொடுக்கிற பீத்த காசுகளுக்காக வேண்டி, அவர்களுடைய ஏதாவது ஒரு சின்ன சின்ன தேவைகளுக்காக வேண்டி அவங்க முன்னாடி எப்படி குனிஞ்சு நிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அவனுக்கு அதை கொடுத்து, அவனுக்கு அந்த சக்தியை கொடுத்து, அதை எனக்கு வாங்க வச்சு, என் வாழ்க்கையில் அதை பயன்படுத்த வச்சு. என்னாடி அல்லாஹ் அழகா சொல்லுவான், பயன்படுத்துவது ஒரு மிகப்பெரிய ஒரு லாபகரமான செய்தி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்டாங்க, உங்களுக்கு உங்க பொருள் பிடிக்குமா, உங்க பிள்ளைங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய வாரிசு சொத்தை நீங்க வந்து சாப்பிடணும்னு நினைப்பீங்களான்னு கேட்டாங்க. உங்களுக்கு உங்க பொருள், உங்க சொந்த பொருள் பிடிக்குமா, இல்ல இல்ல உங்க என் வாரிசு, எனக்கு பிள்ளைலாம் எது சம்பாரிச்சு தருதோ அதுதான் பிடிக்குமா அப்படின்னு கேட்டப்ப, ஏன் ரசூலுல்லாஹ், அவங்க இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரும் சொல்ல அது எப்படி, நான் சம்பாரிச்சதானே ஏன் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், என் புள்ள சம்பாரிச்சு எனக்கு என்ன தர வேண்டியது இருக்கு அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்ப பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் எதை சம்பாதித்து அல்லாஹுவினிடத்திலே அனுப்புகிறீர்களோ, எதை கொடுக்கறீங்களோ, எது இங்கிருந்து அல்லாஹுவினுடைய பாதையிலே அனுப்பி வைக்கிறீர்களோ, அதுதான் உங்களுடைய பொருள். மீது எதையெல்லாம் தேடி தேடி பேங்க்ல போட்டு சேர்த்து 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 வைக்கிறீர்களோ, இட் இஸ் யுவர் வாரிஸ், அது உங்களுடைய வாரிசுக்குரிய பொருள். அதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க, அழகு பார்க்க போறீங்க, அந்த பொருளாதாரத்தை வைத்து நீங்கள் அழகு பார்ப்பதில் என்ன இருக்கிறது? இமாம் ஹசனுல் பசரி அழகாக சொல்லுவார்கள் ஒரு வார்த்தை, உலகத்தில் பொருளாதாரம் என்பது உனக்கு எந்த காலத்திலும் பிரயோஜனம் அளிக்காது, அது உன்னை விட்டு போகிற வரை. ஒரு அருமையான இந்த வார்த்தையை படிச்சு படிச்சு சந்தோஷப்பட்டிருக்கேன். உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த நேமத்தில் பெரிய நேமத் பொருளாதாரம், அந்த பொருளாதாரம் உனக்கு பிரயோஜனத்தை தராது, அது உன்னை விட்டு பிரிகிற வரை. குர்ஆனினுடைய சுன்னத்து சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய சுன்னத்து சொன்னாங்க. ஒருத்தர் 1 கோடி ரூபாய் வச்சிருக்காரு, எவனுக்கும் கொடுக்க மாட்டேன் கெட்டி புடிச்சுக்கிட்டாரு, என்ன நடக்கும், தண்ணி வாங்கணும்னா 1 ரூபாய் எடுத்தாவணும் சார். உன்னை விட்டு பிரிகிற பொருள் தான் உனக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். அந்த சுன்னத்து விளங்குது, அல்லாஹ்வினுடைய சுன்னத். ஏன் காசி என்ற, இட்ஸ் நத்திங், இட்ஸ் நத்திங், அது எந்த வகையிலும் எனக்கு பிரயோஜனம் கொடுக்க முடியாது. அப்ப அல்லாஹ் அந்த சுன்னத்தை சொல்லி சொல்றான், வெளியாக்கிட்டே இருறான், தர்றது நானு, ஏன் வாசல் அடைகிற, அந்த பொருளுக்கு தான் அப்படி ஒரு சுண்ணத் ஆகி போச்சு. வெளியே போக போகத்தான் இந்த உலகத்திலையும் உனக்கு பிரயோஜனம், மறுமையிலையும் உனக்கு பிரயோஜனம். வெளியாக்கி பாருங்கள், அந்த அதனுடைய உண்மையான அந்த டேஸ்ட விளங்கிவ அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார். அப்ப திக்ர் அப்படிங்கறத, இப்ப தஸ்பீஹ் அப்படிங்கிறது காலையும் மாலையும் அமைதியாக இருந்து தியானிப்பது, சுபஹான் அல்லாஹ் சொல்லுவது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது, அதுக்கு பேர். அல்லாஹ் காலையிலையும் மாலையும் செப்பரேஷன் பண்ணா, இந்த ரெண்டு நேரத்தில் நீங்க சுபுவுக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடியும் நீங்கள் தனிமையிலே அமர்ந்து சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இந்த துதிப்பு, அல்லாஹுவை நான் புகழ்கிறேன், அல்லாஹு அக்பர், அடுத்து கடைசி உள்ள வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தையை முழுமையாக புரிந்து உள்வாங்கினால், வாங்கு சொல்றதுலேருந்து ஆரம்பிச்சு தொழுகையினுடைய கடைசி பகுதி முடிக்கிறது வரையிலே ஒரு மனுஷன் மிகப்பெரிய அவுளியாவாயிருவார். வாங்கு சொல்லி முடிச்சதுல இருந்து தொழுகை வச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் கொடுக்கறதுக்குள்ள அந்த அல்லாஹ் அக்பர் எத்தனை இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த வார்த்தையை உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய வலி அவர். ஏன், இந்த உலகத்தில் எந்த பொருளையும் விட என்னையும் விட என் ரப்பு பெரியவர். இப்படி ஒருத்தர் நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடைய சரண்டர் எப்படி இருக்கும், அவனுடைய சரண்டர் எப்படி இருக்கும். தொழுகைக்கு வரும்போதே என் காசு, என் வண்டி, என்னுடைய காசு, என்னுடைய இது, என்னுடைய குடும்பம், இப்படித்தான் நினைச்சிட்டு வர்றோம். இங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லும்போது அது வந்து என்னது, வாழ்க்கையிலே அப்படியே பழகி போன ஒரு ஜடமான செய்தியாக ஆகி போனது முஸ்லீம்களிடத்திலே மிகப்பெரிய வருத்தமான செய்தி. தொழுகையில சொல்லும்போது சொல்லுவாங்க அண்டர்ஸ்டாண்டிங், முதலாவது கான்சன்ட்ரேஷன், ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங். கான்சன்ட்ரேஷன் முழு எண்ணத்தோடு சொல்லுவது, ரெண்டாவது அதை உள்வாங்குவது, புரிந்து கொள்ளுவது. அல்லாஹு அக்பருங்கிற போது அந்த கையை தூக்கும் போதே என் குடும்பம், என் வீடு, என்னுடைய சொந்து சிந்தனை, என்னுடைய பதவி பொறுப்பு லொட்டு லொசுக்கு, இந்த உலகத்தில் எதெல்லாம் என்னை அடையாளப்படுத்துகிறதோ அத்தனையும் தூக்கி பின்னாடி கடாசிட்டேன். இப்ப நான் நிக்கிறது ரப்புல் ஆலமீன், எஜமானன், என்னை படைத்தவன், அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி, இன்னைக்கும் நிக்கணும், நாளைக்கும் நிக்கணும், கியாமத்திலாம் என்னை வாழ வைப்பவன், எனக்கு உணவு கொடுப்பவன், என்னை மரணிப்பவன், என்னை அவ்வளவு ஓடுது ஒருத்தனுடைய மனசுல. அப்ப அந்த அல்லாஹ் அக்பருக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும், அது சொல்லி முடிச்ச உடனேயே மனசுல ஒரு பெரிய ராகத்து. என் சிந்தனையால், என்னுடைய இதால் நான் என்னுடைய சிரமத்தை போக்க போறேன்னு நினைச்ச அந்த சிந்தனை அப்படி இறங்குது, என்னால போக முடியாது, யாரெல்லாம் நீ இருக்க, அப்படி மெல்ட் ஆயிடுறான். அதான் சொன்னாங்க பெருமானார், ஒவ்வொரு தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் இடையில் நடக்கிற தெரியாது செய்த பாவங்கள் அடுத்த தொழுகையில மெல்ட் ஆகும். எதை வச்சு மெல்ட் ஆகும், இந்த சிந்தனைகளால் தான், இந்த யோசனைகளால் தான். அப்போ பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற போது சூரத்துல் முசம்மில் அல்லாஹ் சொன்னான், யா யுஹல் முசம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவின் குஸ்மின்ஹு கலீலா அவ்ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீல இன்னா ஸனுல்கி அலைக கவுலன் தகீல இன்ன நாஷியத்தல் லைல ஹி அஷத் வதஅம் வ அக்வ முகீல இன்ன லக ஃபின் நஹாரி ஸபஹன் தவீல. You have a heavy duty in your days, in your daytime. பெருமானாரே இந்த அல்லாஹ்வினுடைய இந்த ரிசாலத்தை எத்தி வைப்பதற்குரிய மிகப்பெரிய பொறுப்பை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். எல்லா வழிகளையும் பார்த்து பார்த்து நீங்க கொண்டு போய் எத்தி வைக்கணும், சும்மா இல்ல. ரிசாலத்தினுடைய அந்த வெயிட், பெருமானார் சொல்லுவார்கள், அல்லாஹ் இந்த ரிசாலத்தை தந்துட்டான், இந்த தூதுத்துவத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி நான் ஒவ்வொருத்தட்டையா போய் எத்தனைக்கும் போது நிறைய பேர் மறுக்கிற போது கடைசியில கடைசியாக பெருமானார் எழுந்து சொன்ன வார்த்தை, நீங்கள் யார் இந்த வார்த்தையை இன்றைக்கு என்னிடத்தில் கேட்கிறீர்களோ நாளைக்கு சொர்க்கத்தை உங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். யாராவது கேட்கறியா? நான் ஆக லிமிட் கடந்து போன வார்த்தை. ஏ அந்த ரிசாலத்தினுடைய வெயிட், அந்த தூதுத்துவத்தினுடைய பொறுப்பினுடைய வெயிட். கடைசியாக பெருமானாரை பேச இன்னும் வரலாறுல எழுதுவார்கள், நீங்க உங்களுக்கு நான் சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தை வாங்கி தரேன், நான் சொல்றதை மட்டும் கேட்டு சொல்றதை கேட்டால் அது அது என்ன வார்த்தையாக இருந்திருக்கும் பெருமானாரிடத்தில் இருந்து? அப்படி ஒரு இது எந்த நேரத்தில் வந்தது? கடைசியா பெருமானார் அங்கெல்லாம் போயிட்டு தாயிப்பெல்லாம் போயிட்டு சுத்தி கித்தி முடிச்சுட்டு கடைசியிலே வந்து அந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டு அந்த நேரத்தில் பெருமானார் பேசிய வார்த்தை. கொஞ்சம் ஏத்துக்குங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, நான் உங்களுக்கு அல்லாட்ட சொர்க்கத்தை வாங்கி தந்துறேன். அப்போ அந்த அளவுக்குள்ள செய்தி. அப்ப திக்ர் அப்படிங்கிறது அல்லாஹுவை மனதால் நிர்ணயிப்பது. அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னலக ஃபின்னஹாரி ஸபஹன் தவீல வதுகுரிஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீல பி செப்பரேட் ஃப்ரம் த பீப்பிள் அண்ட் மெடிடேட் ஆன் மை நேம். நல்ல அழகான வார்த்தை. நீங்க உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற வரை இந்த சிந்தனைகள் இருக்கும். மனிதர்களை விட்டு நீங்கள் முதல்ல தனியாக ஆகுங்க, கொஞ்ச நேரம் உங்களுடைய மென்டல் ரிலாக்ஸேஷன் கொடுங்கிறான். இன்னைக்கு இதெல்லாம் பேசினா வந்துட்டு நம்ம வந்து மெடிடேஷன் போறோம், நாங்க அது செய்யறோம் இது செய்யறோம். பெருமானாரை பார்த்தல உங்களுக்கு இருக்கிற பணியினுடைய சுமையை குறைப்பதற்கு வேற யாராலையும் குறைக்க முடியாது. நேரம் ஏன்ட்ட வாங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஏன்ட்ட நீங்க பேசு பாருங்க என்ன நடக்குதுன்னு. யூ வில் பி ஃப்ரீ யுவர்ஸ். நீங்க அப்படியே இதா அப்படி கொஞ்ச நேரத்துல உங்களுடைய எல்லா பணி கஷ்டங்களும், உங்களுடைய அழுத்தியவைகள், உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியவை, உங்களுக்கு பெயினை ஏற்படுத்தினது, உங்களுடைய வாழ்க்கையில் முடியாத சந்தர்ப்பங்கள், அவமானப்பட்டது, நான் இதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தது எல்லாத்தையும் அங்க வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் என்கிட்ட இலைஹித்தீல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் என்கிட்ட வந்து உட்காரு. பெருமானாருக்கு அல்லாஹ் போட்ட ஆர்டர் அதேதான். அல்லாஹ் உத்தல மூமின்களுக்கும் சொல்லுகிறார், ஃபஸப்பிஹூ புக்ரதம் வ அஸீல, காலையிலும் மாலையிலும் கொஞ்ச நேரம் மக்களை விட்டு செப்பரேட் ஆகி அப்படி வந்து உட்கார்ந்து என்னுடைய ஏதாவது ஒரு பேரை சொல்லி என்னுடைய நினைவை நினைச்சு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சதை சொல்லிப்பார், உன் வாழ்க்கை எப்படி மாறி போகிறது, உன் வாழ்க்கை எப்படி மாறி போகிறது. உன்னுடைய எல்லா தேவைகளையும் நான் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன், உன்னுடைய எல்லா பொறுப்புகளுக்கும் நான் பொறுப்பானவனாகி விடுகிறேன். நீ நடந்த உடனே அது நடக்கும், அதுல மண்ணில கை வச்சா அது பொண்ணாகும். ஆக்குபவன் நான், இதை ஆக்கி இருப்பவன் நான், இதனுடைய சுண்ணத்துகளை அறிந்தவன் நான். நீ ஏன் அவளை கவலைப்படுற? அந்த கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கு இன்னைக்கு நமக்கு முடியல. அந்த ஆர்டர் அல்லாஹ்வினுடைய ஆர்டர். அதுல ரெண்டாவது அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான், காலையும் மாலையும் நீங்கள் அப்படி உட்கார்ந்து பழகிவிட்டால் உங்களுடைய முழு நாளும் என்னுடைய சிந்தனை உங்களுடைய மனதில் அப்படியே ஆடாமல் அசையாமல் போய்கொண்டே இருக்கும். இது தர்பியல், இது ஒரு வகையான தர்பியா. அல்லாஹ் நம்மை வந்து நம்மை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி, நல்ல நம்மை அழகாக சமைத்தெடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லித்தருக்க செய்திகள். அப்போ திக்ர் அப்படிங்கிறது ஒரு உள்ளார்ந்த செய்தி, அது மனம் சார்ந்த செய்தி. அதை மாறி மாறி நாம் அல்லாஹ்வினிடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என்னுடைய மனம் உன்னுடைய திக்ரிலே லயிக்கக்கூடிய அந்த இதயமாக மனமாக என்னுடைய மனதை ஆக்கிதா. அல்லாஹை தவிர வேறு யாரும் ஆக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் எ டிஸ்டர்பன்ஸ் ஒன், மாறி மாறி கொண்டிருப்பது தான் மனிதனுடைய மனம். அல் கல்பு யத்தக்கல்லம் சும்மியல் இன்சானும் சும்மியல் இன்சானும் பி இன்ஸ். ஒரு கவிதையில சொல்லுவாங்க, இன்சான்னு பேர் வைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய இன்ஸ், இன்னொரு பொருளை சார்ந்திருக்கிற பிரியப்படுகிற ஒரு நிலை. இன்ஸ் அப்படின்னு சொன்னா அனீஸ் சொல்றான்ல, அதுல இருந்து இன்ஸ். இன்ஸ்னா இயற்கையாகவே ஒருத்தர் மீது ஒரு பிரியம், அப்படிதான் வாழ்க்கையில வாழ முடியும். அல் கல்பு யத்தக்கல்லம், இதயத்துக்கு இதயம் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்ட அல் கல்புனா யத்தக்கல்லம், அது மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். நிமிஷத்துக்கு எத்தனையோ சிந்தனைகள் வந்து போகிற இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஒரு மனிதனுடைய மூளையில எத்தனையோ பதிவுகள் சரசர சரசரன்னு வந்து போகுது. அதெல்லாம் அமைதிப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான் திக்ர், என்னுடைய இந்த திக்ர. அப்ப இந்த திக்ர் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல நினைவூட்டல், நினைவுபடுத்துதல், நினைவை அந்த நினைவிலே இருத்தல், அவ்வளவுதான். இப்ப கல்வி திக்ர இதய ரீதியான திக்ர அப்படின்னு சொன்னா என்னன்னா, அல்லாஹ் என்று என்னுடைய இதயத்தில் அல்லாஹ்வினுடைய அந்த சிந்தனை இருக்கிறது அப்படிங்கிறது தான். வேற என்ன, உடைச்சு பார்த்து திறந்து பார்த்து எல்லாம் இது இல்லை, பிராக்டிஸ். அந்த சிந்தனையில உட்காரும் போது அல்லாஹுத்தாலா அந்த இதயத்தை அப்படியே மாத்திடுறான். அப்புறம் அவர் எங்க போனாலும் அதான் பெருமானார் சொல்லுவார்கள், அவர் பார்த்தார் அல்லாஹுவினுடைய பார்வை, அவர் நடந்தால் அல்லாஹுவினுடைய நடை, அவர் பிடித்தார் அல்லாஹுவினுடைய பிடி. என்ன அப்படின்னா பிடிச்சனா அல்லாஹ் வந்தா பிடிக்கிறான், அப்படி அல்ல. இந்த இதயத்தில் ஏற்றப்படுகிற செய்தி அவருடைய உடல் முழுக்க அந்த ரத்தத்தில் அது தோய்ந்து போகிறது. அந்த அல்லாஹ் என்கிற செய்தி உடல் முழுக்க அவர் ரத்தம் முழுக்க ஓடுது. அப்ப அவருடைய பார்வைகள் மாறி போகிறது, அவருடைய பேச்சு மாறி போகுது, அவருடைய கேள்வி ஞானங்கள் மாறி போகிறது. மற்ற எதுவும் அந்த தேவையில்லாத செய்திகள் தானாக விழுவதில்லை, தானாக விழுவதில்லை. இன்னைக்கு நம்ம வேணும்னு போவாட்டியும் கூட பல இடத்துல இசைகளை கேட்க அல்லது ஹராமை பார்க்க எல்லாம் நடக்குது. இப்ப பயான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், இங்க கார் போகுது ஆரன் அடிக்கிறான், நம்ம அங்கிட்டா சிந்தனை போகுது, அங்க எத்தனை கார் போச்சு தெரியாது. ஆனா அந்த ரெக்கார்டரை போட்டு பார்த்தா அங்க ஆரன் அடிச்சது தெரியும், கார் போனது தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா மனுஷனுக்கு தெரியறது இல்லை. ஏன், அவன் எதை குறித்தான சிந்தனையில் இருக்கிறானோ அது எல்லாத்தையும் மற்றதெல்லாம் ஷட்டர் இழுத்துரும், அந்த கண்ணு மூடிக்கும், காது மூடிக்கும். எவ்வளவு பெரிய ஒரு ராகத்தான அருமையான வாழ்க்கை. குர்ஆன்ல எல்லாம் சொல்றான் சோஃபிஸ்டிகேட்டட் லைஃப். இந்த லைஃப் வந்து சுகமா வாழ்வதற்குரிய பகுதி. யூ ஆர் மேக்கிங் இட் பெயின்ஃபுல். நீங்கள் அதை வழி உள்ளதா ஆக்கிக்கொண்டு, அல்ல என்ன இப்படி ஆக்கிட்டானே, எல்லாம் இப்படி ஆக்கிட்டா, நீ இல்ல ஆக்கிக்கிட்ட வழி உள்ளதா, அது சுகந்தமான வாழ்க்கை அல்லவா, சுகமா வாழணும்ல, அருமையான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து முடிப்பது தானே அழகு. அப்ப அல்ல திக்ர் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல சொல்லும் போது பல இடங்களில் அல்லாஹ் பலவிதமாக இந்த குர்ஆன் என்கிற அந்த திக்ர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நம்ம மேலே சொன்னது மாதிரி திக்ர் அப்படிங்கிறது நினைவுபடுத்துதல். ஒரு இடத்துல சொல்லும் போது ஏன் இப்ப திக்ர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதனுடைய நோக்கம், திக்ருல் லிசான் ஒன்று உண்டு. திக்ர் அப்படின்னா அது இதயம் சார்ந்தது. திக்ருல் லிசான் அப்படின்னு சொன்னா நாவினால் மொழிவது. வதுக்குருல்லாஹ திக்ரன் கசீரா அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆயத்துகளும் மறு ஆயத்துகள் சில ஆயத்துல சொல்றாங்க. சில இடங்களில் அல்லாஹ் நாவால் மொழிவதை விரும்புகிறான், சொல்றது மனதால் நினைத்து நாவால் மொழிவது இருக்கிறதே அது திக்ர். அப்ப இந்த சுபஹானல்லாஹ் சொல்றது மனதால் இது நிறைவாக இருக்க வேண்டும், நாவாலும் மொழியப்பட வேண்டும், அதான் திக்ரும் லிசான். அந்த அர்த்தத்தில் சில இடங்களில அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இன்னும் சில இடங்கள்ல ஐபரத் அப்படிங்கிற அர்த்தத்தில், இபரத் அப்படின்னு சொன்னா ஒரு படிப்பினை என்கிற அர்த்தத்தில் அல்லாஹு தாலா, இன்னும் உபதேசம் என்கிற அர்த்தத்தில் அல்லாஹு தாலா சொல்றான், நாம் நினைவுபடுத்தியதை அவர்கள் மறந்த போது, நம்முடைய நினைவூட்டலை நம்முடைய உபதேசத்தை அவர்கள் மறந்த போது, பதஹ்னா அலைஹிம் அபுவாபஸ்ஸமா, வானத்தினுடைய கதவுகளை அவர்களுக்கு நாம் திறந்து விட்டோம். ரெண்டு விஷயம் இருக்கு, பொருளாதார ரீதியா பிளஸ்ட் ஆகுறது அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்து கல்வியோ பொருளாதாரமோ நம்முடைய ஆரோக்கியமோ கிடைப்பது அல்லாஹ்வினுடைய அந்த நேமத் என்ற அடிப்படையில் ஒண்ணு. ரெண்டாவது அல்லாஹ் சோதிக்க நினைத்தால் சில பேரை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான், அவர்களுக்கு உலகத்தினுடைய எல்லா செய்திகளையும் நாம் திறந்து விட்டோம், திடீர்னு பார்த்தா பொருளாதாரம் பொங்கி வருது, அது பாட்டுக்குன்னா இவன் அந்த நேரத்தில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹுக்கு பயம் இன்னும் அதிகமாகணும், அதை கொண்டு இன்னும் இலகுவாக இபாதத்துகளை ஆக்கிக் கொள்ளுவதற்குரிய வேலைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். நிறைய காசு வரும்போது கடையில நம்மளே நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆளை போடலாம், அல்லது போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாகனத்தை வாங்கலாம். இன்னும் என்னுடைய ஓதுதலில், இன்னும் என்னுடைய தொழுதலில், இன்னும் இறைவனை நெருங்குவதற்கு அந்த காசை வைத்து நான் எப்படியெல்லாம் அந்த வழிகளை அந்த ஃபெசிலிட்டியை அமைச்சுக்கிறதுங்கிறத யோசிக்கணும். காசு வந்த உடனே இருக்கிற பள்ளியினுடைய தொடர்பு போச்சு, இருக்கிற சுபுகனுடைய தொடர்பு போச்சு, இருக்கனுடைய தொழுகை முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து போச்சு, என்ன கேட்டா காசு நிறைய வந்துருச்சு, இன்னும் பிஸியா இருக்காரு, இன்னும் அப்படி அல்ல, அதை கொண்டு இன்னும் இலகுவாக்கி. அல்லாஹ் சொல்றான், நாம் வலம்மா நசூமா திக்ருபி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாபஸ்ஸம, அவர்கள் மறந்த போது அவர்களுக்கு நாம் திறந்து விட்டோம். அப்ப என்ன அர்த்தம்னா பின்னாடி அடிவுல போகுதுன்னு அர்த்தம். அது சுகத்திற்காக வேண்டி திறக்கிற திறப்பல்ல, உதவாங்க போகிறதுக்காக வேண்டி அவர்களுக்கு உலகம் கொடுக்கப்பட்டது என்கிற அர்த்தத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை, இன்னும் அவர்களுடைய நினைவூட்டல் உபதேசம் என்று எல்லாம் சொல்றாங்க. அடுத்து மூணாவது ஒத்ததுக்கீர். ததுக்கீர் அப்படின்னு சொன்னா ரிமம்பரன்ஸ், அல்லது இங்கிலீஷ்ல ரிமம்பரன்ஸ் சொல்றான், நினைவுபடுத்துவதற்காக வேண்டி அவர்கள் யோசித்து பார்ப்பதற்காக வேண்டி. உதுகுர் ஃபில் கிதாபி மரியம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இதெல்லாம் ஒரே செய்திகளாக வருகிறது. உதுகுர் ஃபில் கிதாபி மரியம், உதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம். பல நபிமார்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நீங்கள் அவர்களை பாருங்கள். அந்த இடத்துல அல்லாஹ் திக்ர, அந்த இடத்துல திக்ர அப்படிங்கிறதுக்கு அவங்க இப்ராஹிம் இப்ராஹிம்னு திக்ர செய்யறது இல்லை. அவர் வாழ்க்கை வரலாறை நீங்கள் புரட்டி பாருங்கள். மரியம் என்று சொன்னால் மரியமினுடைய அந்த நிலைகளை நினைத்து பாருங்கள். அவர் கஷ்டப்பட்ட நிலை என்ன, அல்லாஹ் அவரை எங்கே கொண்டு போய் வைத்திருந்தான், சிரமமான நிலைகளும் கூட அவர்கள் அல்லாஹுவை எப்படி அடைந்து கொண்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து மிக உயர்வாக குர்ஆன் பேசுகிறது. அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி நம்பி இருக்கிறார்களோ அதையெல்லாம் தாண்டி அந்த கிறிஸ்தவர்களுடைய அவர்கள் உயர்த்தி வைத்திருப்பதை விட மிக அதிகமாக அல்லாஹ் சொல்றான், அந்த மரியம் இருக்கிறாரே நமக்கு எந்த நேரமும் வணக்கம் புரியக்கூடியவராக சஜதா செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்றான். அந்த அம்மாவை குறித்து குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல பேசும்போது சொல்லுவான், فاجاهل مخاض الى جذع النخله تساقط عليك رطبا جنيا فقولي واشربي وقري عيناي واما ترين من البشر احدا فقولي اني نظرت للرحمن صوما فلم اكلم اليوم انسيا فاتت به قومها تحمله. அது இந்த வரிசையை அல்ல. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க, அவர்களுக்கு நாமாக உணவுகளை கொண்டு வந்து கொடுத்தோம், மரத்தை அப்படி ஆட்டுங்க உழுவுனோம், தண்ணீரை புகட்ட செய்தோம், இப்படி எல்லா வகையிலும். அந்த அம்மா சொல்லுது, வகுந்து நஸ்யம் மன்சிய, இது என்ன கொடுமை, எனக்கு இப்படி கணவன் இல்லாம ஒரு குழந்தை உண்டாயிடுச்சே அப்படின்னு இந்த பெக்க போற நேரத்துல அந்த வலியினுடைய கூறல் அந்த அம்மா சொல்லுது, இதுக்கு நான் பேசாம மௌத்தாயிருக்கலாம். வகுந்து நஸ்யம் மன்சிய, நான் இல்லாத ஒரு பொருளாக ஆகியிருந்திருக்கலாமே. அந்த எப்படி பாருங்க, அப்ப மனிதர்களுக்கு இயற்கையான சில சிந்தனைகளும் சில நேரங்களில் சில பேச்சுகளும் இருக்கும், சில நேரங்களில் சில உலகராய சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமங்களை கூட அல்லாஹ்விடத்திலே புலம்புகிற முறை வகுந்து நஸ்யம் மன்சிய, அல்லாஹ் அழகா சொல்லுவான் அந்த இடத்துல. அப்ப ஃபதுக்குர், அல்லாஹ் சொன்னா ஃபதுக்குர் ஃபில் கிதாபி மரியம், நீங்கள் மரியத்தினுடைய வரலாறுகளை பதித்து பாருங்கள், உங்களுக்கு பாடம். சில இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் வழிபாடு என்கிற அர்த்தத்தில், தாஅத் வழிபடுதல் என்கிற அர்த்தத்தில் குர்ஆன் சில இடத்துல அதை பேசுது. வதுக்குர் நீங்கள் எனக்கு வழிபாடு செய்யுங்கள், என்னை வழிபடுங்கள். அதற்கு எழுதுகிற முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், நான் எதை சொன்னேனோ அதற்கு வழிபடுங்கள், நான் உங்களுக்கு வாக்களித்த உங்களுடைய கூலியை நான் நிரப்பமாக தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னும் சில இடத்துல அல் குர்ஆன் வஹாதா திக்ரும் முபாரக், அல்லாஹ் சில இடத்துல சொல்றான் திக்ரும் முபாரக்கும், இது அற்புதமான பரக்கத் செய்யப்பட்ட வேதம். இந்த வேதம் இருக்கிறதே இந்த இந்த ஆயத்து தான் எனக்கு எல்லா இடத்துல அது படிக்கும் போதும், அது அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. நம்ம பரக்கத்து பரக்கத்துன்னு சொல்றது அல்லாஹ் சொல்றான், ஹாதா திக்ரும் முபாரக், இந்த குர்ஆனை தொட்டவே பரக்கத்து, இதை ஓதுனவே பரக்கத்து, இதை பார்த்தவே பரக்கத்து, இதை புடிச்சிட்டியா நீ, உனக்கு பரக்கத்தே பரக்கு. ஏன் நான் சொல்றேன், இது பரக்கத்து பொருந்திய ஒரு பொருள். இந்த உலகத்தில் பரக்கத்தை தேடி அடைய வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை கெட்டியா புடிச்சுக்கங்கறான், அல்ல விட்டுறாத, அதை புடிச்சுக்க. புடிச்சுக்கிட்டேன்னா அந்த அருளும் அந்த பரக்கத்தும் அந்த நிம்மதியும் எப்படியெல்லாம் வருமோ அத்தனை வழிகளிலே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பரக்கத். அடுத்த எல்லாம் சொன்னா கும்பி அப்படின்னு சொன்னா அதை குறித்தான சிந்தனை. இந்த இடத்துல எல்லாம் சொல்றான் நாம் கொடுத்த வேதத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நாம் கொடுத்த அந்த வேதத்தினுடைய அந்த பொருளை ஆராய்ச்சி செய்யுங்கள், சிந்தியுங்கள், உங்களுடைய சிந்தனையில் இந்த பொருட்களை உள்ளெடுத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன பரக்கத்துக்கு ஓதிட்டு அல்லாஹ்னு மூடி வைக்கிறதல்ல, எல்லாருக்கும் சிந்தனைக்குரிய பொருள். அஜர்த்து தான் சிந்திக்கணும், அல்லது ஓத தெரிஞ்சவர் தான் சிந்திக்கணும், அல்லது படித்தவர் தான் சிந்திக்கணும், இது எல்லாருக்கும் உரிய பொதுவான பொருள். எல்லாம் சொல்லுவான் இது மனித இனத்திற்காக வேண்டி இறக்கி வைக்கப்பட்டது, நீங்க எல்லாரும் அதிலே உங்களுடைய சிந்தனையை உள்ளே பதிவு செய்ய வேண்டும். விளக்கத்தை கொடுக்கிறது நான், நேர்வழியை கொடுக்கிறது நான், அதன் மூலமாக வெளிச்சத்தை காட்டுவது நான். அல்லாஹ் அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்கிறான். இன்னும் சில இடத்துல சொன்ன அஷ்ரஃப் கண்ணியம் என்கிற பொருளில் அல்லாஹ் சொல்றான், இன்னஹுல திக்ருன் லக வலி கௌமிக். குர்ஆனில் அல்லாஹ் பேசும்போது பெருமானாரை குறித்து பேசுவான், இன்னஹுல திக்ருன் லக், பெருமானாரே உங்களுக்கு இந்த வேதத்தை தந்தது இருக்கிறதே இது கண்ணியம், உங்களுடைய சமூகத்திற்கு குறைஷிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு உயர்வை இந்த வேதத்தை கொண்டு நான் தந்தேன். ஷரஃப் கண்ணியம் என்கிற அடிப்படையில் அல்லாஹு தஆலா சில ஆயத்துகளிலே பேசுகிறான். இன்னும் சில இடத்துல பேசும்போது ஷரவுல்லா, அல்லாஹுவினுடைய வேதம், அல்லாஹுவினுடைய ஷரியத் என்ற அடிப்படையில் பேசுகிறான். இப்படி ஒவ்வொரு நிறைய செய்திகளை இந்த திக்ர் என்ற அடிப்படையில் வருது. வெறும் திக்ர் அப்படிங்கிறது இந்த நாம் வாயால் சொல்லுகிற, மனதால் நினைக்கிற செய்திகள் குர்ஆனில் அது மட்டுமல்ல, பல தலைப்புகளில் பல விஷயங்களை உள்ளடக்கி அல்லாஹு தஆலா பேசுகிறான். பேசிட்டு கடைசியா சொல்றான், திக்ரும் வ குர்ஆனும் முபீன், இது தெளிவான வேறு. நம்ம எப்போதுமே சொல்லுவோம், அல்லாஹு தஆலா ரெண்டு விஷயங்களை குறித்து மாறி மாறி பேசுவான். ஒன்றாவது உடல் சார்ந்த சிந்தனைகள், இரண்டாவது உள்ளம் சார்ந்த சிந்தனைகள். ஒன்றாவது பிசிக்கல், இரண்டாவது மென்டல். அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கான் நம்ம சுன்னத்தை. அதனால எதை பேசினாலும் ஒன்னு மென்டல் இருக்கும், அடுத்து பிசிக்கல் இருக்கும், அல்லது பிசிக்கல் இருக்கும், அடுத்து மென்டல் இருக்கும், மாறி மாறி பேசுவான். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், ஜிக்ரு என்பது மென்டல் சார்ந்தது, மனம் சார்ந்தது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், குர்ஆனும் முபீன், வேதம் இருக்கிறதே குர்ஆன் என்று சொன்ன வார்த்தைக்கு என்னன்னா திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியதுன்னு அர்த்தம். குர்ஆன் என்று சொன்னால் கர அப்படிங்கறதுல இருந்து அந்த வார்த்தை வந்தது. குர்ஆனும் என்று சொன்னால் மாறி 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 ஓதப்படக்கூடியது என்று அர்த்தம். பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், அல் முர்த்தஹில், அந்த ஹதீஸ்ல வரும்போது வரும், அந்த மனிதரை குறித்து அல்லாஹ் பறக்க செய்யட்டும்னு அந்த துவாவில பெருமானாருடைய அந்த பாக்கியமிக்க வார்த்தைகள் அல் ஹில்லுல் முர்த்தஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை ஒரு ஹதீஸ், அல் ஹில்லுல் முர்த்தஹில், யார் தெரியுமா, குர்ஆனை ஓதி முடிப்பார், கடைசி 30வது ஜூஸ்ல குல்லோது பிரபின் நாஸ் கொண்டு வருவாரு. கொண்டு வந்து என்ன செய்வார்னா, டக்குன்னு அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ன்ட்டு அல்ஹம்து சூரால ஓதி முடிச்சுட்டு கொஞ்சம் சூரத்துல் பக்ரால ரெண்டு மூணு லெசன் ஓதிட்டு மூடி வச்சிருவார். அடுத்து அங்கிருந்து ஓதிக்கிட்டே வருவாரு, குல்லோல்லா குல்லோது பிரபின் நாஸ்ல நிப்பாட்டுவாரு. அப்படி நிப்பாட்டிட்டு அல்லான் மூடி வச்சுட்டு போயிட மாட்டார். அல் ஹில்லுல் முர்த்தஹில், முர்த்தஹில் தொடர்படியாக இதில் மாறி மாறி அதை முடிக்கணும், திரும்ப ஆரம்பிக்கணும், முடிக்கணும் திரும்ப. அதனாலதான் போன வாரம் நம்ம சொல்லும்போது சொன்னோம், ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் அட்லீஸ்ட், அல்லது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு ஜூஸ், மிக லட்சக்கணக்கானவர்கள் ஓதுகிறார்கள். நெட்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஜூசுவும் கோடிக்கணக்கான பேர் ஓதுங்கிறாங்க. மூணு ஜூசுவும் பல லட்சம் உலகத்திலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாராலையும் ஓத முடியுது, நம்மள மாதிரி 24 hours they are earning, அவங்க குடும்பத்தை காப்பாத்துறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு இதே 12 மணி நேரம், அவங்களுக்கு எல்லாம் முடிகிறது, நமக்கு ஏன் முடியாது? முதல்ல அதுக்கு வரணும் என்ற மனோநிலையோடு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கொடுப்பான். இப்ப திக்ர் அப்படிங்கிறது நம்முடைய மென்டல் சார்ந்த, அதாவது நம்முடைய மனம் சார்ந்தது. முபீன் அப்படிங்கிறது இன்டலக்சுவல், அறிவு, மூளை சார்ந்தது. ரெண்டெல்லாம் சொல்றான். இது வெறும் இதெல்லாம் வந்து ஆன்மீகம் சார்ந்ததுன்னு வச்சுட்டு போறதில்லை, தெளிவும் உண்டு. நீங்க உலகத்துல பார்க்கக்கூடிய ஒன்னொன்னையும் கொண்டு வந்து இதோடு தொடர்பு படுத்தி அதனுடைய உண்மை நிலைமைகளை புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீகம் என்பது ஒரே ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நாம பரப்பதல்ல, உலகத்தோடு தொடர்பு பார்த்து புரிந்து கொள்வது. ஏற்கனவே ஒரு வசனத்துக்கு நம்ம சொல்லும் போது சொன்னோம், இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க ஒரு மனுஷன் சயின்ஸை நம்பியே ஆகணும். எந்த எண்டு வரையும் அவனுடைய அறிவால் ஆய்ந்து புரிந்து கொள்ள முடியுமோ அந்த எண்டு வரையும் சயின்ஸ். எந்த அறிவுக்கு எந்த எண்டுக்கு மேல சயின்ஸ் கிடைக்காதோ, சயின்ஸ் நம்ப முடியாதோ, சயின்ஸ் தெரியாதோ, அதுக்கு மேல அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை நம்ப. இந்த ரெண்டையும் சேர்த்து இஸ்லாம் சொல்லுகிறது, சயின்ஸே வேணாம் எல்லாமே அப்படின்னு சொல்லல, அல்லது எல்லாமே சயின்ஸ், சயின்ஸுக்கு புரியலையா இஸ்லாத்துக்கும் புரியல, அதுவும் கிடையாது. ரெண்டையும் அழகா கோஆர்டினேட் பண்ணி அல்லாஹ் சொல்றான், சயின்ஸ் இருக்க எண்டு வரை நீ அப்படித்தான் விளங்கி ஆகணும். குர்ஆனின் முபீன், இது தெளிவான வேதம். தெளிவு எங்கே கிடைக்கும்? கண்ணை திறந்து பார்த்தா உன்னுடைய மூளைகளில் இருந்து நீ பார்க்கிற அத்தனை செய்திகள், நீ சாப்பிடுகிற உணவுகள், காலையில் எடுக்கிற சூரியன், நீங்கள் சாப்பிடுகிற இட்லி, ஏற்கனவே நாம் சொன்னோம், அது அந்த கொட்டையிலே தட்டி நிற்கக்கூடிய செய்திகள் கூட உனக்கு அல்லாஹுவை உணர்த்த வேண்டும். அந்த அல்லாஹுவினுடைய உணர்வு உன்னுடைய மறுமையினுடைய உணர்வாக ஆனால் உன்னுடைய வாழ்க்கை ஜெயம் பெறும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லித்தரான் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய தொடர அடுத்த ஆயத்துக்களை அடுத்த வாரத்தில் பார்க்கக்கூடிய நசீப். அதுவரையும் எதை கேட்டோமோ அதை உள்வாங்கி அந்த சிந்தனைகளை நமக்கு தந்த அந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக, அதை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துகிற செயல்படுத்துகிற நல்ல மக்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் ஆக்கி தருவானாக. வாஆகிர தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.